ஸ்ரீல பக்தி வினோத் தாக்கூர் தோன்றிய நாள் உபன்யாசம் வழங்கியவர் தெய்வ திரு அ ச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். 1971 வருடம் செப்டம்பர் 3 தேதி லண்டன் நகரில் பதிவு செய்யப்பட்டது. இன்றைய தினம் மிக மங்களகரமான தினம். பக்தி வினோத் தாக்கூர் தோன்றிய நாள். இங்க தாக்கூர் சச்சிதானந்த பக்தி வினோதருடைய படம் இருக்கு.
He was one of the acharyas of this disciple succession from Krishna.
கிருஷ்ணிலிருந்து வரக்கூடிய சீட பரம்பரையில் இவரும் ஒரு ஆச்சாரியர்.
We have got a succession table from Krishna, genealogical
table. நம்ம இடத்துல கிருஷ்ணர்கிட்ட இருந்து வரக்கூடிய இந்த சீட பரம்பரை பற்றிய பரம்பரை பட்டியல் இருக்கு.
There are two kinds of genealogical tables. One by the Semina, father, his son, like that. That is material genealogical.
ரெண்டு விதமான பரம்பரை பட்டியல் இருக்கு. அதுல ஒன்னு விந்து மூலமா தந்தை மகன் அவரது மகன் இப்படியாக ஒரு பட்டியல்.
And there is one spiritual genealogical table. Disciplic succession.
ஆன்மீக பரம்பரைன்னு ஒரு பட்டியல் இருக்கு. அது சீட பரம்பரை.
Just like Krishna. Krishna, the original father, supreme personality of Godhead, he spoke the Vedic knowledge to Brahma, Lord Brahma.
உதாரணத்துக்கு கிருஷ்ணர் ஆதி தந்தை பரமபுருஷ பகவான், அவர் இந்த வேத ஞானத்தை பிரம்மதேவரிடம் உபதேசித்தார்.
He spoke to Narada. Narada spoke to Vyas. Vyas spoke to Madhyacharya.
அவர் நாரதருக்கு உபதேசிக்க நாரதர் வியாசருக்கும் வியாசர் மத்வாச்சாரியருக்கும் உபதேசித்தனர்.
So, in this disciplic succession, Lord Chaitanya, from Lord Chaitanya, the six Goswamis, and similarly, coming down, down, Bhaktivinoda Thakur, then Gaur Krishnadas Babaji Maharaj, then my spiritual master, then we are. Next generation, my disciple.
இந்த சீட பரம்பரையானது சைத்தன்ய மகாபிரபுவிடமிருந்து 6 கோஸ்வாமிகள், அதே மாதிரி அப்படியே கீழே வந்து பக்தி வினோத் தாக்கூர், பிறகு கௌர கிஷோர் தாஸ் பாபாஜி மகாராஜ், அதுக்கு பிறகு என்னுடைய குரு மகாராஜர், அதுக்கப்புறம் நாங்க, அடுத்த தலைமுறை என்னுடைய சீடர்கள்.
So there is a disciplic succession. And the acharyas, their authorities.
இந்த மாதிரி சீட பரம்பரை இருக்கு. ஆச்சாரியர்கள் தான் அதிகாரிகள்.
Our process of knowledge is very simple. We take it from the authority.
நம்முடைய ஞானத்துக்கான வழிமுறை ரொம்ப எளிமையானது. நம்ம அதிகாரிகள்கிட்ட இருந்து அதை பெறுகிறோம்.
We don't speculate. Speculation will not help us to come to the real knowledge.
நம்மள கற்பனை பண்றது இல்ல. கற்பனை பண்றதுன்றது உண்மையான அறிவுக்கு நம்மள கொண்டு வந்து சேர்க்காது.
Just like when we are in difficulty in legal implication, we go to some authority, lawyer.
உதாரணத்துக்கு நமக்கு கஷ்டங்கள் வரும்போது, சட்டத்தில் சிக்கல் வரும்போது, அதுக்கு அதிகாரியான வழக்கறிஞர்கிட்ட நம்ம போறோம். வியாதி வரும்போது அதுக்கு அதிகாரியான மருத்துவர்கிட்ட நம்ம போறோம்.
There is no use speculation.
இங்க கற்பனை பண்றதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது.
Suppose I am in difficulty in some legal implication, I simply speculate, I shall be free in this way and that way. That will not help.
இப்போ எனக்கு ஒரு சட்ட சிக்கல் இருக்குன்னா நான் வெறுமனே கற்பனை பண்ணிட்டு நான் இந்த மாதிரி விடுதலை அடைஞ்சிருவேன், இந்த மாதிரி எனக்கு இதுல பிரச்சனை தீர்ந்துடும் அப்படின்னு நினைச்சேன்னா அது எனக்கு உதவி செய்யாது.
We have to go to the lawyer who knows things and he gives us instruction that you do like this, then you will be free.
நம்ம ஒரு வழக்கறிஞர்கிட்ட போகணும், அவருக்கு தான் விஷயங்கள் தெரியும். அவர் நமக்கு நீங்க இந்த மாதிரி பண்ணுங்க, அதுக்கப்புறம் நீங்க சுதந்திரமாவீங்கன்னு அறிவுறுத்துறார்.
Similarly, when you are diseased, if I speculate at home that my disease will be cured in this way and that way, no, that is useless.
அதே மாதிரி நமக்கு வியாதி வரும்போது வீட்டில் உட்காந்துட்டு என் வியாதி இந்த மாதிரி குணமாயிடும் அந்த மாதிரி குணமாயிடும்னு கற்பனை பண்ணிட்டு இருந்தா அது பிரயோஜனம் இல்லாதது.
You go to an authorized physician and he will give you a nice prescription and you will be cured.
நீங்க அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நல்ல மருத்துவர்கிட்ட போங்க, அவர் உங்களுக்கு சிகிச்சை அளிப்பார், அப்போ அது குணமாகும்.
That is the process of knowledge.
அதுதான் ஞானத்துக்கான வழி.
But at the modern age, people think that I am free, I am independent, and I can make my own solution. That is Askella.
ஆனால் நவீன யுகத்தில் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, நான் சுதந்திரமா இருக்கேன், நானே எனக்கு தீர்வு காண முடியும், அதெல்லாம் அயோக்கியத்தனம்.
That's not good.
அது நல்லதில்லை.
Arjun, when he was talking with Krishna as friend, but when he saw that there was no solution, talking like this, he surrendered to Krishna.
அதனால அர்ஜுனன் கிருஷ்ணர் இடத்துல நண்பரா பேசிட்டு இருந்த போது இந்த மாதிரி பேசுறதுல எந்த ஒரு தீர்வும் இல்லைன்றத அவன் உணர்ந்தான். அதனால அவன் கிருஷ்ணர் இடத்துல சரணடைஞ்சான்.
He said, Shishasti Ham, Aham, myself, I surrender unto you as your disciple. Shishasti Ham, Sadhivam, Prapannam. Prapannam means surrender.
Shishasti Ham, naan solran. Aham, naan, ungaladithil seedanaga saranadigiren. Shishasti Ham, Sadhivam, Prapannam. பிரபன்னம் அப்படின்னா சரணாகதி.
So that is the basic injunction, that if you want to know transcendental knowledge or science,
அதுதான் வேத உபதேசம். அதாவது உங்களுக்கு உன்னதமான ஞானம் அல்லது விஞ்ஞானத்தை அறிந்து கொள்ளணும்னா,
transcendental means beyond the scope of your direct perception.
உன்னதமானது அப்படின்னா உங்களுடைய நேரடியான உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டது.
So spiritual knowledge is beyond the scope of our sense speculation.
அதனால ஆன்மீக ஞானம்ன்றது நம்முடைய புலன்களின் யோகத்திற்கு அப்பாற்பட்டது.
Beyond the scope.
எதிர்பார்ப்பிற்கு அப்பாற்பட்டது.
Just like when a soul, a spiritual spark only, leaves this body, you cannot see.
உதாரணத்துக்கு ஆத்மா ஒரு ஆன்மீக பொறி, அது இந்த உடலை விட்டு போகும்போது உங்களால பார்க்க முடியறதில்லை.
Therefore, atheistic class of man, they speculate. There may be a soul, there may not be soul.
அதனாலதான் நாஸ்திகர்கள் வந்து ஆத்மா இருக்கலாம் ஆத்மா இல்லாம இருக்கலாம் அப்படின்னு அவங்களா யோகம் செய்யறாங்க.
Or the bodily function was going like this, now it is stopped, the blood corpuscles now cease, it is no more red, it is white, therefore life has... These are speculation. This is not actual knowledge.
அல்லது இந்த உடல் இப்படிதான் செயல்பட்டு இருந்தது, இப்படிதான் நடந்துட்டு இருந்தது, இப்ப அது நின்று போயிடுச்சு, இந்த ரத்தத்தில் இருக்கிற அணுக்கள் எல்லாம் இப்போ நின்று போச்சு, இதெல்லாம் வெள்ளையாயிடுச்சு, இதுக்கு மேல சிகப்பா இல்லை, அதனாலதான் உயிர் இல்லை, இதெல்லாமே ஊகம்தான், இது உண்மையான அறிவு அல்ல.
Actual knowledge you get from the authority, Krishna, he says,
உண்மையான அறிவு அதிகாரியான கிருஷ்ணரிடமிருந்து நீங்க பெறணும். அவர் சொல்றார், ததா தேகாந்திர பிராப்தி தீரஸ்தத்ன முக்கியதி.
Just like the soul is passing through different stages.
ஆத்மா வெவ்வேறு நிலைகளை கடந்து செல்வது போல,
தேஹினஸ்மின் ஜதா தேஹி, தேஹா தேஹா மீன்ஸ் திஸ் பாடி,
தேஹினோஸ்மின் யதா தேஹே, தேஹா அப்படின்னா இந்த உடல்,
அஸ்மின் தேஹே இன் திஸ் பாடி தேர் இஸ் தேஹி, தேஹி மீன் ஹூ இஸ் தி ஓனர் ஆஃப் திஸ் பாடி, தேர் இஸ் சோல்.
அஸ்மின் தேஹே, இந்த உடல்ல தேஹின்னு ஒன்னு இருக்கு. தேஹி அப்படின்னா இந்த உடலுக்கு சொந்தக்காரர், அதுதான் ஆத்மா.
தட் இஸ் பாசிங் த்ரூ சைல்ட்ஹுட், பாய்ஹுட், பேபிஹுட், யூத்ஹுட், ஓல்ட் ஏஜ்.
அது குழந்தை பருவம், பிள்ளை பருவம், இளமை பருவம், வயோதிக பருவம்னு கடந்து போயிட்டே இருக்கு.
எவ்ரிவன் யூ கேன் பர்சீவ் தட் யூ ஆர் எ சைல்ட், யூ ஆர் எ பேபி, யூ ஆர் எ பாய். Now you are young man or old man. So you are there.
எல்லாருமே அதை உணர முடியும். நீங்க சின்ன குழந்தையா இருந்தீங்க, அதுக்கப்புறம் சிறுவனானீங்க, கொஞ்சம் வளர்ந்தீங்க, இளைஞனானீங்க, அதுக்கப்புறம் வயோதிகனானீங்க, நீங்க இருந்துட்டே தான் இருக்கீங்க.
So as you are passing through different types of bodies, similarly, when you give up this body, you accept another body. What is the difference?
எப்படி நீங்க வெவ்வேறு உடல்களை கடந்து வந்துட்டு இருக்கீங்களோ, அதே மாதிரி இந்த உடலை நீங்க விட்டதுக்கு அப்புறம் வேற ஒரு உடலை ஏற்றுக்கொள்றீங்க, இதுல என்ன சிரமம் இருக்கு?
ததா தேஹாந்திரம் பிராப்தி தீரஸ்தத்தன.
இதுல ஆச்சரியப்படுறதுன்றத கேள்விக்கு இடம் இல்லையே.
How transmigration of the self soul takes place.
ஆத்மா எப்படி இடம்பெயர்தல் நடக்குது?
The vivid example is there. Simply, it requires little intelligence.
விவரமான உதாரணம் எல்லாம் இருக்கதான் செய்யுது, இதுக்கு கொஞ்சம் புத்திசாலித்தனம் தேவை, அவ்வளவுதான்.
That intelligence is developed through the instruction of acharya.
அந்த புத்திசாலித்தனம் எப்ப வளர்ச்சி அடையுதுன்னா, ஆச்சாரியர்களுடைய உபதேசத்தின் மூலமாக.
Therefore, Vedic injunction is not to acquire knowledge by speculation. That is useless.
அதனாலதான் அறிவை, ஞானத்தை ஊகத்தினால பெறக்கூடாது, அது பிரயோஜனம் இல்லாததுன்னு வேதம் உபதேசிக்குது.
அதாதுதி தீப பதாம் புஜத்தம் ஜானாதி தத்தம் பிரசாத லீசானு கிரகித ஏவை.
ஆயிரக்கணக்கான வருஷங்கள் நீங்க யோகம் பண்ணிட்டே இருக்கலாம், ஆனா கடவுள்னா என்னன்றதை உங்களால புரிந்து கொள்ள முடியாது, அது சாத்தியம் இல்லை.
பட் if you receive knowledge from the devotee, He can deliver.
ஆனால் பக்தரிடமிருந்து நீங்கள் அறிவை பெற்றால் அவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும்.
Therefore, Vedic injunction is that tadvijnana in order to understand tadvijnan, vijnan means science.
அதனாலதான் வேத உத்தரவு என்னன்னா தத்விஜானார்த்தம் சகுரும் ஏவாபிகச்சே. நீங்க அந்த விஞ்ஞானத்தை புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா, விஞ்ஞானம் அப்படின்னா அறிவியல்.
If you want to know the transcendental science, then you must approach Guru. Tad vijnanartham.
உன்னத விஞ்ஞானத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அப்ப நீங்க குருவை அணுகிதான் ஆகணும். தத் விஜயானார்த்தம்.
In order to, if you are at all interested to understand the spiritual science, tad vijnanartham guru meva avigache.
நீங்க முதல்ல இந்த ஆன்மீக விஞ்ஞானத்தை புரிந்து கொள்றதுல விருப்பத்தோடு இருக்கீங்கன்னா தத் விஜானார்த்தம் சாகுரும் ஏவாபிகச்சே.
You must approach Guru. Guru means this disciple succession, as I have explained.
நீங்க குருவை அணுகிதான் ஆகணும். குரு அப்படின்னா சீட பரம்பரை, நான் முன்னாடியே விளக்கினது போல.
So, Bhakti Vinod Thakur is an ideal guru. He was not a sannyasi, he was grihastha, householder, living with family, wife, children.
Bhakti Vinod Thakur ஒரு சிறந்த குரு. அவர் ஒரு சன்னியாசி அல்ல, அவர் கிரகஸ்தர், குடும்பத்தோட மனைவி குழந்தைகளோட வாழ்ந்தார்.
Still he was guru. So anyone can become guru.
இருந்தாலும் அவர் குருவாக இருந்தார். அப்படின்னா யார் வேணா குருவாக முடியும்.
Not that a sannyasi can become guru.
சன்னியாசி தான் குரு ஆகணும்ன்றதெல்லாம் ஒன்றும் இல்லை.
A householder also can become guru, provided he knows the science.
ஒரு கிரகஸ்தனும் கூட இந்த விஞ்ஞானம் தெரிஞ்சிருக்கும் பட்சத்தில் குருவாக முடியும்.
Chaitanya Mahaprabhu, when he was talking with Ramananda Rai, Chaitanya Mahaprabhu was a sannyasi, very highly born in a Brahmin family, very learned scholar.
Chaitanya Mahaprabhu Ramananda Rayaridam pesittirunda podu Chaitanya Mahaprabhu oru sanyasi, avar migavum uyirunda oru brahmana kulathile pirandhavar, romba kattarinda arinjar.
So he was talking with Ramananda Rai, a grihastha, governor of Madras.
Ramananda Rai ஒரு கிரகஸ்தர், மெட்ராஸோட ஆளுநராக இருந்தவர். மகாபிரபு இவர் கூட பேசிட்டு இருந்தார்.
And he was questioning and Ramananda Rai was answering.
அவர் கேள்வி கேட்க ராமானந்தர் ராய் பதிலளித்து வந்தார்.
That means he was taking the part of Guru and Chaitanya Mahaprabhu was taking the part of a disciple.
அப்படின்னா இவர் வந்து குருவோட ஸ்தானத்தை ஏற்றும், சைத்தன்ய மகாபிரபு சீடருடைய ஸ்தானத்தை ஏற்றும் இருந்தாங்க.
So he was hesitating, Ramanandara. He thought himself that I am a grihastha, I am not even a Brahmin.
அதனால ராமானந்தராய் தயங்கனர். அவர் என்ன நினைச்சாருன்னா, நான் ஒரு கிரகஸ்தன், நான் ஒரு பிராமணன் கூட கிடையாது.
Besides that, I am dealing in material affairs, I am governor, politics.
அது மட்டும் இல்லாம நான் பௌதிக விவகாரங்களில் ஈடுபடுறேன், நான் ஆளுநரா இருக்கேன், அரசியல் இருக்கேன்.
And Chaitanya Mahaprabhu is a sannyasi, born of a high class Brahmin family.
Chaitanya Mahaprabhu உயர் பிராமண குடும்பத்தில் பிறந்த ஒரு சன்னியாசி.
So, it does not look well that I shall teach him.
அதனால நான் அவருக்கு கற்றுக் கொடுக்கறதுன்றது பாக்குறதுக்கு நல்லா இருக்காது. அதனால அவர் தயங்கினார்.
சைதன்ய மகாபிரபு said, no, why you are hesitating? He said,
சைதன்ய மகாபிரபு கேட்கிறார், ஏன் நீங்க தயங்குறீங்க? அவர் சொல்றார்,
கிவா விப்ர கிவா சூத்ர நசி கேனே நாய் ஜெய் கிருஷ்ண தத்துவ வேதா செய் குரு ஹாய். He said, don't hesitate.
தயங்க வேணாம்னு அவர் சொல்றார்.
Either one may become a Brahmin or one may become a Shudra. Kiba Vipra, Kiba Shudra. Vipra means Brahmin and Shudra. Shudra is the fourth great human being.
ஒருத்தர் பிராமணனானாலும் சரி, ஒருத்தர் சூத்ரனானாலும் சரி, கிபா விப்ர கிபா சூத்ர. விப்ர அப்படின்னா பிராமண, சூத்ர அப்படின்னா அவன் நான்காவது வர்ணத்தை சார்ந்தவன்.
பிராமின் இஸ் தி ஃபர்ஸ்ட் கிரேட். சோ கிவா விப்ரோ கிவா சூத்ர.
பிராமணன்னா முதல் வர்ணம், அதனால கிபா விப்ரோ கிபா சூத்ர.
ஹி மே பீ எ ஃபர்ஸ்ட் கிரேட் ஹியூமன் பீயிங் ஆர் தி லோயஸ்ட் கிரேட் ஹியூமன் பீயிங் ஆர் ஹி மே பிகம் எ சன்னியாசி ஆர் எ கிரஹஸ்த. இட் டஸ் நாட் மேட்டர்.
அவன் மனிதர்களே முதல் தரமானவனா இருந்தாலும் சரி, மிகவும் கீழ்த்தரமானவனா இருந்தாலும் சரி, அல்லது அவன் ஒரு சன்னியாசியா இருந்தாலும் சரி, அல்லது கிரகஸ்தனா கூட இருக்கலாம், அதை பத்தி கவலையே இல்லை.
Anyone who knows the science of Krishna, he can become a guru.
கிருஷ்ண விஞ்ஞானத்தை அறிந்த யார் ஒருத்தரா இருந்தாலும் அவரால் குருவாக முடியும்.
This is the verdict.
இதுதான் தீர்ப்பு.
Because spiritual science does not belong to the bodily platform. It is on the spiritual platform.
ஏன்னா ஆன்மீக விஞ்ஞானம் உடல் என்ற தளத்துக்கானது அல்ல, அது ஆன்மீக தளத்தில் இருக்கு.
It is very nice. Just like when you go to a lawyer or to a engineer or to a physician, you do not inquire whether he is a Brahmin or Shudra.
இது மிக அருமையானது. உதாரணத்துக்கு நீங்க ஒரு வழக்கறிஞர்கிட்டயோ ஒரு பொறியாளர்கிட்டயோ அல்லது மருத்துவர்கிட்டயோ போறீங்கன்னா நீங்க பிராமணனா நீங்க சூத்திரனான்னு அவங்க கிட்ட கேக்குறது இல்ல.
Simply he have to know whether he is a lawyer, that's all. Whether he is a physician, actually.
உண்மையிலேயே அவங்க வழக்கறிஞர் தானா அல்லது அவங்க மருத்துவர் தானான்றதுதான் தெரிய வேண்டியது.
If he knows the medical science, he may be a Brahmin, he may be a Shudra, he may be a Sannyasi, he may be a householder. It doesn't matter.
அவனுக்கு மருத்துவ விஞ்ஞானம் தெரிஞ்சிருக்குன்னா அவன் ஒரு பிராமணனா இருக்கலாம், அவன் ஒரு சூத்ரனா இருக்கலாம், அவன் ஒரு சன்னியாசியா இருக்கலாம், அவன் ஒரு கிரகஸ்தனா கூட இருக்கலாம், அத பத்தி கவலையே கிடையாது.
Your business is with a physician, with a lawyer. Similarly, your business is to understand Krishna.
உங்களுக்கு வேலையாக வேண்டியது ஒரு வழக்கறிஞர்கிட்டயோ அல்லது ஒரு மருத்துவர்கிட்டயோ தான். அதே மாதிரி உங்களோட வேலை கிருஷ்ணரே புரிந்து கொள்ள வேண்டியது தான்.
So anyone who knows Krishna perfectly, he have to go there.
அதனால யாருக்கு கிருஷ்ணரை பக்குவமா தெரிந்திருக்கோ நீங்க அவரிடத்துல போகணும்.
தத் விஜ்ஞானார்த்தம் ச குருமேவ விகச்சன். இட் இஸ் பேதிங் இன்ஜெக்ஷன், இஸ் நாட் தட் you have to approach a sannyasi or a grihastha or a Indian or American. No, guru. And guru means who knows the science of Krishna.
Tat vijnana tam sa gurum eva vigachet. Veda uttaravu neenga oru sannyasiya alladhu grihasthana alladhu oru Indiana alladhu American anunganonu solala. Gurum, guru appadina Krishnari patri vijnanathai arindavar.
So, this Bhaktivinoda Thakur was grihastha, very responsible officer, magistrate.
Bhaktivinoda Thakur or a grihasthar, porupumikka alavalar, neethipathi.
And he was so exalted that he would come from his office generally at 5 o'clock then take his supper and immediately go to bed. Immediately.
அவர் எவ்வளவு உயர்ந்தவர் அப்படின்னா அவருடைய அலுவலகத்திலிருந்து வேலையை முடிச்சுட்டு பொதுவாக சாயங்காலம் 5 மணிக்கு வருவார். உடனே அவர் சாப்பிட்டுட்டு அவர் தூங்க போயிடுவார் உடனடியாவே.
Say at 7 o'clock in the evening he goes to bed and he wakes up at 12 o'clock.
7 மணிக்கு அவர் தூங்க போறாருன்னா இரவு 12 மணிக்கு எழுந்திருச்சிருவார்.
Suppose he goes to bed at 7 o'clock in the evening and wakes up at 12 o'clock at night, it is sufficiently 5 hours.
7 மணிக்கு அவர் தூங்க போய் இரவு 12 மணிக்கு எழுந்திருக்கிறார்னா 5 மணி நேர தூக்கம் அது போதுமான தூக்கம்.
One should not sleep more than 5 to 6 hours. Minimize. As far as possible.
5 to 6 hours மேல யாரும் தூங்க கூடாது. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு குறைக்கணும்.
The Goswamis used to sleep not more than 1.5 or 2 hours.
கோஸ்வாமிகள்லாம் 1.5 மணி நேரம் அல்லது 2 மணி நேரத்துக்கு மேலே தூங்குறது இல்லை.
Sleeping is not very important thing.
தூங்குறதுன்றது அவ்வளவு முக்கியமான விஷயம் அல்ல.
Even big politicians, they used to sleep for 2 hours.
பெரிய அரசியல்வாதிகள்லாம் கூட பாத்தீங்கன்னா 2 மணி நேரம் தான் தூங்குவாங்க.
So especially in spiritual line, they should minimize as far as possible eating, sleeping, mating, defending. Minimize.
குறிப்பா இந்த ஆன்மீக வழியில அவங்க எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சாப்பிடுறது, தூங்குறது, இனப்பெருக்கம் செய்யறது, தற்காத்துக் கொள்றதெல்லாம் குறைத்துக் கொள்ளணும்.
Gradually it comes to nil.
படிப்படியா அது ஒண்ணுமே இல்லைன்ற நிலைக்கு வரணும்.
Raghunath Das Goswami, he was eating only a little piece of butter every alternate days, not daily.
Raghunath Das Goswami, ஒவ்வொரு 2 நாளைக்கு ஒரு முறை சிறிதளவு வெண்ணெய் மட்டுமே சாப்பிடுவார். தினமும் கூட கிடையாது.
So this Bhaktivinoda Thakur, regularly, he was coming from his office and after taking his supper, immediately goes to bed and wake up at 12 o'clock and he used to write books.
அதனால இந்த பக்திவினோத் தாக்கூரும் அவருடைய அலுவலகத்திலிருந்து வந்து கொஞ்சம் இரவு உணவு சாப்பிட்டுட்டு உடனடியாக தூங்க போவார். 12 மணிக்கு எழுந்திருச்சிருவார். அதுக்கப்புறம் அவர் புத்தகங்கள் எழுதுறது வழக்கம். அவர் எழுதி நமக்காக கிட்டத்தட்ட 100 புத்தகங்கள் விட்டுட்டு போயிருக்கார்.
Excavated the birthplace of Lord Chaitanya, organized how to develop that birth site, Mayapur.
பகவான் சைத்தன்யரோட ஜென்மஸ்தானத்தை அவர் கண்டுபிடிச்சார். மாயாப்பூரில் அவருடைய ஜென்மஸ்தானத்தை விரிவுபடுத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்தார்.
He had so many business. He used to go to preach about Chaitanya's philosophy. He used to send books to foreign countries.
அவர் சைத்தன்ய மகாபிரபுவோட தத்துவங்களை பிரச்சாரம் செய்யறதுக்காக போறது வழக்கம். அவருடைய புத்தகங்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைக்கிறது வழக்கம்.
In 1896, he attempted to send life and precepts of Lord Chaitanya in the McGill University in Montreal.
1896ல் சைத்தன்ய மகாபிரபுவோட வாழ்க்கையும் கொள்கைகளும் என்ற தலைப்பில் மேக்கில் யூனிவர்சிட்டியில் மான்ட்ரியலில் இருக்கிற பல்கலைக்கழகத்தில் அவர் புத்தகத்தை விநியோகிக்க முயற்சித்தார். அவர் மிக மும்முரமாக ஈடுபட்டிருந்த ஒரு ஆச்சாரியர்.
One has to adjust things. Not that because I am grihastha, householder, I cannot become a preacher.
அதனால விஷயங்களை சரி செய்து கொள்ளணும். அதை விட்டுட்டு நான் கிரகஸ்தன், அதனால என்னால பிரச்சாரகர் ஆக முடியாது, அப்படி அல்ல.
இட் இஸ் பிசினஸ் ஆஃப் தி சன்னியாசி ஆர் பிரம்மச்சாரி. நோ, இட் இஸ் தி பிசினஸ் ஆஃப் எவ்ரிவன்.
இது சன்னியாசி பிரம்மச்சாரிகளோட வேலைங்க, அப்படிலாம் இல்ல. இது எல்லாருடைய வேலையும் கூட.
தி ஹோல் வேர்ல்ட் இஸ் சஃபரிங் ஃபார் வாண்ட் ஆஃப் நாலேஜ்.
இந்த உலகம் மொத்தமும் இந்த ஞானத்துக்காக துன்பப்பட்டு கொண்டிருக்கு.
தி பிரசன்ட் சிவிலைசேஷன் இஸ் அனிமல் சிவிலைசேஷன். தே டு நாட் நோ எனிதிங் பியாண்ட் ஈட்டிங், ஸ்லீப்பிங், மேட்டிங் அண்ட் டிபெண்டிங். தட்ஸ் ஆல்.
இப்ப இருக்கிற இந்த நாகரிகம் மிருக நாகரிகம். அவங்களுக்கு சாப்பிடுறது, தூங்குறது, இனப்பெருக்கம் செய்யறது, தற்காத்துக் கொள்றதுக்கு அப்பாற்பட்டு எதுவுமே தெரியாது.
This is animal civilization.
இது மிருக நாகரிகம்.
Animal does not know beyond these four principles of life: eating, sleeping, mating and defending. That's all.
மிருகங்களுக்கு தான் சாப்பிடுறது, தூங்குறது, இனப்பெருக்கம் செய்யறது, தற்காத்துக் கொள்றதுன்ற வாழ்க்கையுடைய இந்த நான்கு விஷயங்களை தவிர வேற எதுவும் தெரியாம இருக்கும்.
No, human life is meant for something else. What I am, what is God, what is my relation with God, what is this material world, why I am here, where I have to go next, so many things one has to learn.
மனித வாழ்க்கை என்றது வேறொரு விஷயத்துக்கானது. நான் யார், கடவுள் யார், கடவுளுடனான என்னுடைய உறவு என்ன, இந்த பௌதிக உலகன்றது என்ன, நான் ஏன் இங்க இருக்கேன், அடுத்து நான் எங்க போக போறேன், இந்த மாதிரி ஒருத்தர் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு. அதாத பிரம்ம ஜிக்யாசா, இதுதான் மனித வாழ்க்கை.
Not that eat and sleep and have sex life and die somewhere like cats and dogs.
அதை விட்டுட்டு சாப்பிடுறது, தூங்குறது, இனப்பெருக்கம் செய்யறது, பாலுற வாழ்க்கையில் ஈடுபடுறது, அதுக்கப்புறம் ஒரு நாள் நாய் பூனை மாதிரி செத்து போறது, அப்படி அல்ல.
Therefore, there is need of acharyas, teachers for propagating spiritual knowledge, Krishna consciousness.
அதனாலதான் இந்த ஆன்மீக ஞானத்தை, கிருஷ்ண உணர்வை பிரச்சாரம் செய்யறதுக்காக, போதிக்கிறதுக்காக ஆச்சாரியர்களுடைய தேவை இருக்கு.
பக்தி விநோத் தாகூர் வாஸ், ஆல்தோ ஹி வாஸ் எ கிரஹஸ்த ஹவுஸ் ஹோல்டர், எ கவர்மெண்ட் ஆபீசர், மேஜிஸ்ட்ரேட், பட் ஹி வாஸ் ஆச்சார்ய.
பக்தி விநோத் தாகூர் ஒரு கிரகஸ்தரா இருந்தாலுமே கூட, அரசு அலுவலரா, நீதிபதியா இருந்தாலும் அவர் ஆச்சாரியராக இருந்தார்.
சோ ஃப்ரம் ஹிஸ் டீலிங்ஸ், ஃப்ரம் ஹிஸ் லைஃப், we should learn how one can become a preacher in any stage of life. It doesn't matter what he is.
இவருடைய விவகாரங்கள்ல இருந்து, அவரது வாழ்க்கையில இருந்து எப்படி ஒருத்தர் பிரச்சாரகர் ஆகணும்ன்றத நம்ம கற்றுக்கொள்ளணும். வாழ்க்கையோட எந்த நிலையிலையும் அதை செய்யலாம். அவர் என்னவா இருக்காருன்றது ஒரு பொருட்டே அல்ல.
There was one incident, very interesting,
மிக சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் இருக்கு.
When he was magistrate in Jagannath Puri, the system is Jagannath temple is a very big establishment.
ஜெகநாத் பூரியில அவர் நீதிபதியா இருந்த சமயத்துல அங்கிருந்த வழிமுறை என்னன்னா, இந்த ஜெகநாதர் கோயில ரொம்ப பெரிய ஒரு நிர்வாகம்.
இந்த டெம்பிள் 56 times daily bhog is offered.
அந்த கோயில்ல தினமும் 56 முறை போக நைவேத்தியம் நடக்கும்.
And you'll find in the temple always at least 500 to 1000 people gather.
இந்த கோயில்ல எப்பவுமே குறைந்தபட்சம் 500 to 1000 பேர் மக்கள் இருந்துட்டே இருப்பாங்க.
And they come from outside and prasad is ready.
அவங்க எல்லாம் வெளியூர்ல இருந்து வருவாங்க, பிரசாதம் தயாரா இருக்கும்.
If you go and ask in the Jagannath temple that we are 100 men come from outside, we want prasad, yes, immediately ready.
நீங்க ஜெகநாதர் கோயில்ல போய், நாங்க ஒரு 100 பேர் வெளியூர்ல இருந்து வந்திருக்கோம், எங்களுக்கு பிரசாதம் வேணும்னு கேட்டீங்கன்னா உடனடியா தயாரா இருக்குன்னுவாங்க.
சோ இட் இஸ் எ ஹியூஜ் டெம்பிள்.
அது அந்த அளவுக்கு பெரிய கோயில்.
This is one temple, but there are many, there are thousands of temples in India.
இது ஒரு கோயில் தான், இது மாதிரி இந்தியாவில நிறைய ஆயிரக்கணக்கான கோயில்கள் இருக்கு.
Where prasad distributed.
அங்க எல்லாம் இந்த மாதிரி பிரசாத விநியோகம் நடக்கிறது உண்டு.
Now it is minimized by our present government.
இப்ப அதெல்லாம் குறைஞ்சிருச்சு இப்ப இருக்கிற அரசாங்கத்தினால.
They think that it is unnecessary expenditure.
இதெல்லாம் தேவையில்லாத செலவுன்னு அவங்க நினைக்கிறாங்க, அதனால குறைச்சிட்டாங்க.
But not unnecessary expenditure, they do not understand. Formerly in India, there was no necessity of hotel.
தேவையில்லாத செலவெல்லாம் கிடையாது, அவங்களுக்கு அது புரியல. முற்காலத்தில் இந்தியாவில் உணவகங்களுக்கு அவசியமே இல்லாம இருந்தது.
Anyone goes anywhere. Even in a village, he goes to a temple, the prasad is ready.
யாரா இருந்தாலும் எங்க போனாலும், அது ஒரு கிராமமா இருந்தா கூட, அவங்க கோயிலுக்கு போனாங்கன்னா அங்க பிரசாதம் தயாரா இருக்கும்.
There is no need of going to a hotel. You pay or don't pay. If you say that I want little prasad, yes, take it.
உணவகங்களுக்கு போக வேண்டிய அவசியமே இருக்காது. நீங்க காசு கொடுத்தாலும் சரி, கொடுக்கலனாலும் சரி, நீங்க எனக்கு கொஞ்சம் பிரசாதம் வேணும்னு கேட்டீங்கன்னா சரி எடுத்துக்கோங்கன்றுவாங்க.
That is the system still. There is an Orthodox temple in Rajasthan. You pay 2 anas only. 2 anas means 1 cent.
இன்னமும் கூட அதுதான் வழிமுறையா இருக்கு. நாத்வாரால ராஜஸ்தான்ல ஒரு கோயில் இருக்கு, அங்க 2 அணா நீங்க கொடுத்தீங்கன்னா போதும். 2 அணா அப்படின்றது வந்து 1 சென்ட்.
You get sumptuous prasad for 2 months. All very nice prasad. Still.
இன்னமும் ரொம்ப நல்ல பிரசாதம் உங்களுக்கு 2 அணாவுக்கே கிடைக்கும்.
The prasad distribution in temple is long standing usage.
அதனால கோயில்கள்ல பிரசாத விநியோகம்ன்றது நீண்ட காலமா வழக்கத்தில் இருக்கிற விஷயம்.
பக்திவினோத் தாகூர், தி ஜெகநாத் டெம்பிள் இஸ் மேனேஜ் பை பாடி அண்ட் இட் இஸ் தி கஸ்டம் தட் தி லோக்கல் மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் தி டிஸ்ட்ரிக்ட் ஹி பிகம்ஸ் தி பிரசிடென்ட் ஆர் மேனேஜர்.
ஜெகநாதருடைய கோயிலானது ஒரு குழுவினரால நிர்வகிக்கப்படும். அப்ப இருந்த வழக்கம் என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய அந்த மாவட்ட நீதிபதி தான் அந்த கோயிலோட நிர்வாகியாகவோ அல்லது தலைவராகவோ இருப்பார்.
சோ பக்திவினோத் தாகூர் வாஸ் மேனேஜர் இன் தட் சென்ஸ் பிகாஸ் ஹி வாஸ் மேஜிஸ்ட்ரேட்.
அதனால பக்திவினோத் தாகூர் நீதிபதியா இருந்ததுனால அவர் தான் நிர்வாகியாகவும் இருந்தார்.
தி மேனேஜிங் கமிட்டி வாஸ் பீங் பிரசைடட் பை ஹிம்.
அந்த நிர்வாக குழுவானது இவரால் தலைமை தாங்கப்பட்டது.
சோ தேர் வாஸ் எ கம்ப்ளைன்ட்.
அப்படி இருக்க ஒரு புகார் எழுந்தது.
இன் ஒடிசா, திஸ் ஜெகநாத் டெம்பிள் இஸ் சிச்சுவேட்டட் இன் ஒடிசா, உத்கால். உத்கால் திஸ் ஸ்டேட் வாஸ் ஒரிஜினலி பிலாங் டு துருவ மகாராஜ். His son's name was Utkal, Maharaj Utkal.
ஒரிசாவில் இருந்த அந்த புகார். ஒரிசான்றது ஜெகநாதர் கோயிலில் இருக்கக்கூடிய இடம், உத்கால் மாகாணம்னு அழைக்கப்படுது. அது ஆரம்பத்தில் துருவ மகாராஜருக்கு சொந்தமானது. அவரது மகனுடைய பெயர் தான் உத்கால், மகாராஜ உத்கால்.
Anyway, so this Utkal, there was a pseudo yogi.
அந்த உத்கால் பகுதியில் ஒரு போலியான யோகி இருந்தான்.
He declared himself that just like you find nowadays also, there are so many rascals declaring that I am incarnation of God.
இன்னைக்கு எத்தனையோ அயோக்கியர்கள் நான் கடவுளுடைய அவதாரம் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி அவனும் தன்னை பிரகடனப்படுத்திட்டு இருந்தான்.
and they know some mystic power, play some jugglery, and foolish people take them, oh, he is God.
அவங்களுக்கு ஏதாவது மாய வித்தைகள் தெரியும் அல்லது ஏதாவது வார்த்த ஜாலங்கள் பண்ணி அந்த முட்டாள் மக்கள் எல்லாம் அவங்கள கடவுளா ஏத்துட்டு இருப்பாங்க.
So they are appeared one, like such pseudo god, Vishnu, in a village of Orissa.
அந்த மாதிரி விஷ்ணு கடவுள்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான ஆள் ஒரிசாவோட ஒரு கிராமத்தில் தோன்றி இருந்தான்.
And he was dancing, rasa dance. And foolish people were sending their daughters and wives to dance with him.
அவன் ராச நடனம் பண்ணிட்டு இருந்தான். அந்த ராச நடனத்துக்காக முட்டாள் மக்கள் எல்லாம் அவங்களுடைய மகள்களையும் மனைவிகளையும் அவங்க கூட ஆடுறதுக்காக அனுப்பி வச்சிருந்தாங்க.
There are so many. Not only that, the people are so foolish. They do not know. They want to be cheated. And these cheaters come. He declared that I am God, I am Vishnu.
அவன் மட்டும் இல்ல, இந்த மாதிரி நிறைய பேர் மக்கள் அந்த அளவுக்கு முட்டாள்களா இருந்தாங்க. அவங்களுக்கு தெரியல, அவங்க எல்லாம் ஏமாற்றப்படணும்னு விரும்பினாங்க. அந்த ஏமாற்றுபவர்கள் வந்தாங்க. இவனும் வந்து நான் கடவுள், நான் விஷ்ணுன்னு தன்னை அறிவித்துக்
கொண்டான். Girls. So they file a complaint.
அங்கு சில புத்திசாலிகளும் இருந்தாங்க. உடனே அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. என்ன இது அபத்தம், இந்த ஆள் வந்து பெண்களோட பொண்ணுங்களோட எல்லாம் நடனம் ஆடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அதுக்கு எதிராக ஒரு புகார் தெரிவிச்சாங்க.
At that time it was British rule, the complaint to the governor or the commissioner, very high officer.
அந்த சமயத்தில் பிரிட்டிஷ் ஆட்சின்றதுனால அவங்க கவர்னர்கிட்டயோ அல்லது கமிஷனர்கிட்டயோ புகார் தெரிவிச்சாங்க உயர் அதிகாரிகள்ட்ட.
The commissioner knew that Bhaktivinoda Thakur, his name was Kedarnath Dutt.
அந்த கமிஷனருக்கு பக்திவினோத் தாக்கூர் தெரியும். அப்ப அவருடைய பெயர் வந்து கேதார்நாத் தத்தா.
கேதார்நாத் தத்த His household name.
அவருடைய வீட்டில் அவர் வந்து கேதாரநாத் தத்தான்னு தான் அறியப்படுவார்.
So, the commissioner of the division, he knew that Kedarnath Dutt is a religious man and his magistrate in charge.
அந்த பகுதிக்கு கமிஷனர் இருந்தவருக்கு கேதாரநாத் தத்தாவை தெரிஞ்சிருந்தது. அவருக்கு தெரியும் இவர் வந்து மத நம்பிக்கை உள்ளவர்ன்றது. அதே சமயத்தில் அவர் நீதிபதியாக பொறுப்போடு இருக்கார் என்றதும் தெரியும்.
So he handed over the case for inquiry. What is this complaint? You please inquire and do the needful.
உடனே அந்த வழக்கு இவர் இடத்துல ஒப்படைச்சு இந்த வழக்கு என்னன்றதை நீங்க விசாரிச்சு அதுக்கு தேவையானதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி இவரிடத்த ஒப்படைச்சார்.
So he was a pure devotee. And he understood that this rascal is a bogus man, cheating people. I must inquire.
இவர் தூய பக்தர் என்றதுனால இவன் ஒரு அயோக்கியன், மக்களை ஏமாத்திட்டு இருக்கான்றத புரிஞ்சிட்டார். அதனால அவர் அதை பத்தி விசாரிக்கணும்னு விரும்பினார்.
So he went to the village in plain dress with some constables, police constables. They were also in plain dress.
அதனால இவர் அந்த கிராமத்துக்கு போனார் சீருடை அணியாம. அதே மாதிரி அவர் கூட காவலர்களும் இருந்தாங்க, காவல்துறையை சேர்ந்தவங்க. அவங்களும் சீருடை அணியாம இருந்தாங்க.
And as soon as he approached that rascal yogi, he said, oh, you are Kedarnath Dutt. So, very nice. I shall make you king of India.
அந்த அயோக்கிய யோகி இவங்க அணுகின உடனே அவன் என்ன சொன்னான்னா, ஓ, நீங்க கேதாரநாத் தத்தா, ரொம்ப நல்லது நீங்க இங்க வந்தது, நான் உங்களை இந்தியாவுக்கு ராஜாவாக்குறேன்னா.
Please don't try to bother me. Because he could know that he has come to inquire about my Ras Leela.
அதனால நீங்க என்ன எதுவும் தொந்தரவு பண்ணாதீங்க. ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சது என்னுடைய ராசலீலையை பற்றி தான் இவர் விசாரிக்க வந்திருக்காருன்றது.
சோ பக்திவினோத் தாகூர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேட், சார் யூ ஆர் சச் எ கிரேட் ஜோகி, வை யூ ஆர் இன் தி வில்லேஜ், வை டோன்ட் யூ கோ டு ஜகன்நாத் பூரி, தேர் இஸ் டெம்பிள் and Lord Jagannath is there, better you go there and see the Lord and be happy. Why you are in this village?
முதல்ல பக்தி வினோத் தாக்கூர் என்ன சொன்னாருன்னா, நீங்க ஒரு பெரிய யோகி தான், ஆனா ஏன் நீங்க இந்த கிராமத்துல இருக்கீங்க, நீங்க ஏன் ஜெகநாத் பூரிக்கு போகக்கூடாது, அங்க கோயில் இருக்கு, ஜெகநாதருடைய கோயில் இருக்கு, நீங்க அங்க போய் ஜெகநாதரை தரிசிச்சு நீங்க மகிழ்ச்சியா இருக்கலாமே, ஏன் நீங்க இந்த கிராமத்தில் இருக்கீங்க?
ஓ ஜெகநாத், தட் இஸ் மேட் ஆஃப் வுட், ஐ ஆம் பர்சனலி தி சுப்ரீம் லார்ட், தட் இஸ் மேட் ஆஃப் வுட்.
ஓ ஜெகநாதரா, அது மரத்தால செய்யப்பட்டது, முழுமுதற் கடவுள் நானே இங்க தனிப்பட்ட முறையில் இருக்கேன், அது மரத்தில் செய்யப்பட்டது அப்படின்னா.
Then Bhaktivinoda Thakur is a devotee, he become fire.
பிறகு பக்தி வினோத் தாக்கூர் பக்தர் என்றதால அப்படி நெருப்பாயிட்டார்.
He was insulting.
ஏன்னா அவன் அவமதிக்கிறான்.
அச்சி சிலாதி குருசு நருமதி, according to Shastra, if somebody thinks, just like here is deity, if somebody thinks, it is made of stone, it is stone to the eyes of the non-devotee, but it is personally, supreme personality of Godhead to the devotees. He requires the eyes to see.
அச்சே சிலாதி குருஷு நரமதி. சாஸ்திரத்தின்படி இப்ப உதாரணத்துக்கு இங்க விக்கிரகங்கள் இருக்கு, இது கல்லால் ஆனதுன்னு ஒருத்தன் நினைச்சா பக்தன் அல்லாதவனுடைய கண்ணுக்கு அது கல்லாகவே தான் இருக்கும். ஆனா ஒரு பக்தனுக்கு அது பரமபுருஷ பகவானே, அதை பார்க்கறதுக்கான கண்கள் தேவை இருக்கு.
அதனால
பக்தர்களுடைய பார்வை வேறு கோணத்தில் இருக்கு.
Just like Chaitanya Mahaprabhu, when he entered Jagannath temple, immediately he fainted. Here is my Lord.
Chaitanya Mahaprabhu ஜெகநாதர் கோயில நுழைஞ்ச போது உடனடியா அவர் மயங்கிட்டார். ஓ இங்க என்னுடைய பகவான் இருக்காருன்னு சொல்லி.
And the non-devotee is saying it is wood, a lump of wood.
ஆனா பக்தர் அல்லாதவன் அதை எப்படி பாக்குறான், இது வந்து ஒரு மர கட்டாயா தான் பாக்குறான்.
Therefore to the non-devotee he remains always a wood, but to the devotee he speaks.
அதனாலதான் பக்தன் அல்லாதவனுக்கு அவர் மரமாகவே இருக்கிறார், பக்தன் இடத்துல அவர் பேசுறாரு.
That is the difference.
அதுதான் வித்தியாசம்.
பிரேமாஞ்சன சுரித பக்தி பிலோச்சனை. If God is everything, why wood, through wood and stone God cannot manifest?
பிரேமாஞ்சன சுரித பக்தி பிலோச்சனைனா எல்லாமே கடவுள் தான் அப்படின்னா, அப்ப ஏன் மரத்திலேயோ அல்லது கல்லுலையோ அவர் கடவுள் தோற்றம் அளிக்க கூடாது?
If God is everything, according to Mahamad philosophy, that's a fact.
மாயாவாதிகள் கொள்கைப்படி எல்லாமே கடவுள் அப்படின்னா அதுதான் உண்மை.
God omnipotent.
கடவுள்னா சர்வசக்திமான்.
He can express himself even through wood and stone.
அவர் மரத்திலையும் கல்லுலையும் கூட தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள முடியும்.
That is God's omnipotence. That is God's omnipotence.
அதுதான் கடவுளுடைய சர்வசக்தி, அதுதான் சர்வசக்திமான் சொல்லப்படுறது.
Not that God is unable to express himself through wood and stone.
கடவுளால கல்லு மூலமாகவும் மரத்த மூலமாகவும் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள முடியாதுன்றது அல்ல.
Then how is omnipotent?
அப்படின்னா அவர் எப்படி சர்வசக்திமானா இருக்க முடியும்?
Omnipotent means his potency can be expressed through anything. Because anything, everything is the expansion of God's energy.
Sarva Shakti Man of Dina, Yadan Mola Mavum Arodia, Shakti our Velipatala, Yena, Yaduva Rindalam, Yellami, Kadavurudi, Shakti in Verivakanda.
Parasa Brahmana Shakti, Tathaiva Akilam Jagat, the whole world is manifestation of different energies of God.
Parasya Brahmana Shakti Tadeham Akilam Jagat. Namata Ulagume Kadavurudiya Vever Shaktakalin Totranda.
Therefore, just like through the energy of electricity, the electric powerhouse, although far, far away from this place, was expressing there is electricity.
Udaranatake Min Semi Pumayam Rombadurathil Irundhalume Kuda Ipo Inga Minsarathin Mulama அது பல விதங்களில் வெளிப்படுத்தப்படுது.
Through this glass, through this wires, the power can be expressed. There is a process.
இந்த கம்பிகள் மூலமா அந்த மின்சார சக்தியை வந்து வெளிப்படுத்துறதுக்கான வழிமுறை இருக்கு.
So Bhaktivinoda Thakur became very much because a devotee cannot tolerate blaspheming another devotee or God.
அதனால பக்திவினோத் தாக்கூரால அதை பொறுத்து கொள்ள முடியல. ஏன்னா ஒரு பக்தரால வேறொரு பக்தரையோ அல்லது கடவுளையோ நிந்தித்தால் அதை பொறுத்து கொள்ள முடியாது.
So as soon as he said that, why shall I go to Jagannath Puri to see the wooden Jagannath? I am personally Vishnu.
அதனால ஏன் நான் ஜெகநாத பூரிக்கு போய் அங்க மரத்துல இருக்கிற ஜெகநாதரை பார்க்கணும், நான் விஷ்ணுவே இங்க இருக்கனே அப்படின்னு அவன் சொன்ன உடனே
பக்தவினோத் தாக்கூர் இமிடியட்லி ஆர்டர் ஹிஸ் கான்ஸ்டபிள்ஸ் அரெஸ்ட் அரெஸ்ட் திஸ் ரஸ்கல் ஹி வாஸ் அரெஸ்டட்.
உடனே பக்தவினோத் தாக்கூர் அங்கிருந்த அந்த காவல்துறையினருக்கு கட்டளையிட்டார், இந்த அயோக்கியனை கைது செய்யுங்கள். So, இவ்வாறாக அவன் கைது
செய்யப்பட்டான். அவனை
கைது செய்த போது அவங்ககிட்ட இருந்த சில மாய வித்தைகள்னால எல்லா காவலர்களும் பக்திவினோத் தாக்கூர் அவருடைய குடும்பத்தினர் எல்லாருக்குமே மிக அதிகமான ஜுரம் வந்தது, 105 degrees ஜுரம் அடிச்சது.
So when he came back, his wife became very much disturbed that he arrested Vishnu and we are all going to die.
அவர் திரும்பி வந்தபோது அவங்க மனைவி ரொம்ப தொந்தரவு அடைஞ்சிருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, நீங்க விஷ்ணுவை கைது பண்ணதுனால இப்ப நம்ம எல்லாரும் மரணம் அடைய போறோம். நாங்க
we have got now high fever. Bhaktivinoda Thakur replied, yes, let us all die, but this rascal must be punished.
நமக்கு எல்லாம் இப்ப இவ்வளவு ஜுரம் இருக்கே அப்படின்னாங்க. பக்திவினோத் தாக்கூர் பதில் சொன்னார், ஆமா, நம்ம எல்லாருமே இறந்து போகலாம், ஆனா இந்த அயோக்கியன் தண்டிக்கப்பட்டுதான் ஆகணும்.
This is the view of pure devotee.
அதுதான் ஒரு தூய பக்தருடைய பார்வை.
So he was put into the custody.
அதனால அவன காவல் துறை கண்காணிப்பில் வச்சிருந்தாங்க.
There was a date fixed for his trial. And all these days Bhaktivinoda Thakur himself and his family especially, they are suffering from high fever.
அவனுடைய வழக்கு விசாரிக்கிறதுக்கான நாள் குறிக்கப்பட்டது. அந்த இடைப்பட்ட காலத்தில் பக்திவினோத் தாக்கூருடைய குடும்பத்தில் இருக்கவங்க குறிப்பா எல்லாருமே ரொம்ப அதிகமான ஜோரத்தால கஷ்டப்பட்டாங்க.
Maybe that yogi was planning to kill all the whole family.
குடும்பம் மொத்தத்தையுமே கொல்றது கூட திட்டமிட்டு இருந்திருக்கலாம் அந்த யோகி.
But it was going on as fever.
ஆனா அது வெறும் ஜோரமாவே இருந்துருச்சு.
So on the trial day, Bhaktivinoda Thakur, Kedarnath doctor, when he came to the bench, the man was presented, the so-called yogi.
அந்த விசாரணை அன்று பக்தி வினோத் தாக்கூர் கேதாரநாத் தத்தா அவருடைய இருக்கைக்கு வந்தார். அந்த பேரளவிலான யோகியும் அழைச்சிட்டு வந்திருந்தாங்க.
And he had big, big hairs. So Bhaktivinoda Thakur ordered that bring one barber and cut his hair.
அவனுக்கு பெரிய நீண்ட முடிகள் இருந்தது. உடனே பக்திவினோத் தாக்கூர் ஒரு சபர தொழிலாளி அழைச்சிட்டு வந்து அவனுடைய முடியெல்லாம் வெட்டுங்கன்னு கட்டளையிட்டார்.
So no barber dared. The barber thought, though he's a Lord Vishnu, if I offend, then he's suffering from fever, so I shall also die.
ஆனா எந்த சபர தொழிலாளிக்கும் தைரியம் வரல. அவங்க நினைச்சாங்க, ஓ இது பகவான் விஷ்ணுவோ, நம்ம அபராதம் பண்ணிட்டோம்னா இவரே ஜனம் வந்து கஷ்டப்பட்டு இருக்கார், நம்ம எல்லாம் இறந்தே போயிடுவோம் நினைச்சாங்க.
So Bhaktivinoda Thakur ordered that give me the scissors, I'll cut. So he cut his hairs and ordered him to be put into jail for 6 months.
ஆனா பக்திவினோத் தாக்கூர் அந்த கத்திரிக்கோளை கொடுங்க நானே வெட்டுறேன்னு சொல்லி அந்த முடிய அவரே வெட்டினார். அதுக்கப்புறம் 6 மாதம் அவனை சிறையிலிட சொல்லி கட்டளையிட்டார்.
And in the jail, that Vishnu incarnation managed to took some poison and he died.
சிறையில் இருந்த அந்த போலி அவதாரம் எப்படியோ கொஞ்சம் விஷம் குடிச்சு ஜெயிலேயே இறந்து போயிட்டான்.
So this is one of the incidents. There are many incidences. He was very strong man.
இது பல சம்பவங்கள்ல ஒன்று. இது மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்கு. அவர் மிகவும் சக்தி வாய்ந்தவராக இருந்தார்.
He punished many pandas in the teethas who exploit visitors.
வரக்கூடிய மக்கள்கிட்ட இருந்து சுரண்டி கொண்டிருந்த நிறைய பாண்டாக்களை வந்து அவர் தண்டிச்சார்.
This is the position of devotee.
இதுதான் பக்தருடைய நிலை.
In spite of his becoming a responsible minister, a householder, still he was acharya.
பொறுப்புள்ள நீதிபதி, கிரகஸ்தர், இதெல்லாம் இருந்தும் கூட அவர் ஆச்சாரியராகவே இருந்தார்.
So we have to follow the acharyas. If we are at all interested in spiritual science, then we must follow the Vedic instruction, tad vijnana tamsa guru meva avigachet. We must approach.
ஆனால நம்ம ஆச்சாரியர்களை பின்பற்றி தான் ஆகணும். உண்மையிலேயே நம்ம ஆன்மீக விஞ்ஞானத்துல ஆர்வமுடையவர்களா இருக்கிறோம் அப்படின்னா அப்போ வேத உபதேசங்களை நம்ம பின்பற்றி தான் ஆகணும். தத் விஜயானார்த்தம் சகுரம் ஏவாபிகச்சே, நம்ம குருவை அணுகிதான் ஆகணும்.
You cannot have spiritual knowledge simply by speculate. Impossible.
ஊகத்தினாலேயே நீங்க ஆன்மீக அறிவை வளர்த்துக் கொள்ள முடியாது. சாத்தியமே இல்லை.
Simply waste of time. சிரமையோ ஹி கேவலம்,
அது வெறுமனே காலபிரயம். சம ஏவகி கேவலம்.
You must go to the Bhagavad Gita, therefore it is recommended. Acharya upasanam. Acharya upasanam. Not only worshipping the Lord, but also the Acharya.
அதனால தான் பகவத் கீதையில் என்ன பரிந்துரைக்கப்பட்டிருக்கு, ஆச்சாரியோபாசனம். ஆச்சாரியோபாசனா, கடவுளை வழிபடுறது மட்டுமல்லாமல் ஆச்சாரியரையும் வழிபடணும்.
சைதன்ய மகாபுருஷ் சேன் குரு கிருஷ்ண கிருபாய பாய பக்தி லதா வீர். குரு ஆச்சாரிய அண்ட் கிருஷ்ணா, ஒன் சுட் சீக் ஃபேவர் ஆஃப் போத் ஆஃப் தெம்.
சைதன்ய மகாபிரபு சொல்றார், குரு கிருஷ்ண கிருபாய பாய பக்தி லதா பீஜ். குரு ஆச்சாரியர் மற்றும் கிருஷ்ணர், இவங்க ரெண்டு பேருடைய கருணையும் ஒருத்தர் வேண்டணும்.
Not that I am now seeking favor of Krishna. What is the use of Guru or Acharya? No.
நான் இப்ப கிருஷ்ணருடைய கருணையை வேண்டுறேங்க, குரு ஆச்சாரியர் எல்லாம் என்னங்க பிரயோஜனம்? அந்த மாதிரி அல்ல.
You cannot overlap Acharya and go to Krishna. That is not possible.
ஆச்சாரியரை தாண்டிட்டு நீங்க கிருஷ்ணர்கிட்ட போயிட முடியாது, அது சாத்தியமே கிடையாது.
கிருஷ்ணர் will not accept.
கிருஷ்ணர் ஏற்க மாட்டார்.
Just like if you want to see a big man, you should go through his secretary, through his orderly, doorkeeper. Similarly, our process is acharya upasanam. Go through the acharya.
இப்ப நீங்க ஒரு பெரிய நபரை சந்திக்க போறீங்கன்னா அவருடைய காரியதரிசி மூலமா அல்லது அவங்க காவலாளி மூலமா ஏதோ ஒரு வழிமுறையை பின்பற்றணும். அதே மாதிரி நம்முடைய வழிமுறை என்னன்னா ஆச்சாரியோபாசனம். நீங்க ஆச்சாரியர் மூலமா தான் போகணும்.
That is the injunction of the Vedas. தர்க்கோ பிரதிஷ்டா.
அதுதான் வேதங்களோட உத்தரவு. தர்க்கோ பிரதிஷ்டா.
If you want to enter into the spiritual world, you cannot get through simply by arguments.
ஆன்மீக லோகத்துக்குள்ள நீங்க நுழையணும்னா வெறும் தர்க்கத்தினால நீங்க அதை அடைஞ்சிட முடியாது.
Because there is no limit of argument. I place my argument in one way. Another man who is better arguer, he places his argument in a different way.
ஏன்னா தர்க்கத்துக்கு எல்லையே கிடையாது. நான் என்னுடைய தர்க்கத்தை வச்சேன்னா இன்னொருத்தன் என்னை விட சிறந்த தர்க்கம் பண்றவன் அவனுடைய தர்க்கத்தை வேற விதமா அவன் முன் வைக்கிறான்.
So if you simply go on arguing, it is not possible. Tarko apratishtha, it will never help you. Argument.
அதனால தர்க்கம் பண்ணிட்டே போனீங்கன்னா அது சாத்தியமே கிடையாது. தர்க்க அப்பிரதிஷ்டா, இந்த வாதங்கள் உங்களுக்கு உதவியே பண்ணாது.
That I shall read scriptures and I shall understand God. No, that is also not possible.
Sutayo vipinna, shastrangal la na padichi kadavule pundikuven neenga nenacha aduvum sathiyam illa.
Sutayo vipinna, scriptures are also different.
Sutayo vipinna, shastrangal liye veveranad irukku.
Because scriptures are made according to time, circumstances, people.
ஏனா சாஸ்திரங்கள்லாம் இடம் பொருள் ஏவலுக்கு ஏற்ற மாதிரி உருவாக்கப்பட்டிருக்கு.
Just like Bible, Lord Jesus Christ preached in the desert, Jerusalem, or what it is.
உதாரணத்துக்கு பைபிள், இயேசு கிறிஸ்து ஒரு பாலைவனத்தில் பிரச்சாரம் செய்தார், ஜெருசலத்தில் இல்லையா? வேற எங்க?
People were not so advanced. Therefore, his first instruction is thou shalt not kill.
மக்கள் அந்த அளவுக்கு முன்னேறியவர்களா இல்ல, அதனாலதான் அவருடைய முதல் உபதேசமே கொல்லாது இருப்பாயாக.
That means they are very much engaged in killing affairs. Otherwise, why is this instruction?
அப்படின்னா அவங்க நிறையவே இந்த கொல்ற விவகாரத்தில் ஈடுபட்டு இருந்திருக்காங்க. அப்படி இல்லனா ஏன் அவர் இந்த உபதேசத்தை கொடுக்கணும்?
And actually it so happened that they killed Jesus Christ.
உண்மையிலேயே அது அப்படிதான் நடந்தது. அவங்க இயேசு கிறிஸ்துவே கொன்னுட்டாங்க.
So that society was not very enlightened society.
அதனால அந்த சமுதாயம் அந்த அளவுக்கு புத்திசாலிகளா இல்லாம இருந்திருக்காங்க.
So scripture for a society which is not very enlightened and scripture for a society which is very enlightened must be different.
அதனால அதிகம் புத்திசாலியா இல்லாதவங்களுக்கு வழங்கப்பட்ட இலக்கியங்களும் புத்திசாலிகளா இருக்கிற சமுதாயத்தில் வழங்கப்பட்ட இலக்கியங்களும் வேறுபட்டதா தான் இருக்கணும்.
Just like a dictionary for the school boy, a pocket dictionary, and for a college student, international biggest dictionary. Both of them are dictionaries. But the small pocket dictionary is not equal to the big dictionary because it is different made for different classes of men.
For உதாரணத்துக்கு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பசங்களுக்கு சின்னதா பாக்கெட் சைஸ்ல ஒரு அகராதி இருக்கு. அதே கல்லூரியில் படிக்கிறவங்களுக்கு சர்வதேச அகராதி இருக்கு. ஆனால் இந்த சின்ன அளவு அகராதி பெரிய சர்வதேச அகராதிக்கு சமம் கிடையாது. ஏன்னா ரெண்டும் வெவ்வேறு வகையான மக்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு.
So scriptures are made according to different classes of men.
அதனால சாஸ்திரங்கள் வெவ்வேறு வகையான மக்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு.
There are three classes of men. First class, second class and third class. The third class man cannot understand the philosophy and scriptural injunction of the first class man. That is not possible.
மூன்று பிரிவான மக்கள் இருக்காங்க. அதுல முதல் பிரிவு, இரண்டாவது பிரிவு, மூன்றாவது பிரிவுன்னு. மூன்றாவது பிரிவு மனிதர்களுக்கு முதல் பிரிவில் இருக்கிறவங்களுக்கான தத்துவத்தை புரிந்து கொள்ள முடியாது.
Higher mathematics cannot be understood by the small school boys who are simply trying to understand 2 plus 2 equal to 4.
ஒரு சிறுவன் ஆரம்ப பள்ளியில ரெண்டோ ரெண்டோ நாலுன்றத புரிந்து கொள்ள முயற்சிக்கிறவனுக்கு உயர்கல்வியில் இருக்கக்கூடிய கணக்கு புரிந்து கொள்ளப்பட முடியாது.
But 2 plus 2 equal to 4 is equally good to the higher mathematics student.
ஆனால் ரெண்டோ ரெண்டோ நாலுன்ற அந்த விஷயமானது உயர் படிப்பு படிக்கிறவங்களுக்கும் அதே சமமான கருத்து தான்.
But still, higher mathematics and lower mathematics is different.
இருந்தாலும் உயர் படிப்பு ஆரம்ப பள்ளின்றதுல வித்தியாசம் இருக்கத்தான் செய்து.
Therefore it is said sutayo bibhinna. The scriptures are different.
அதனாலதான் ஸ்ருதயோ விபின்னான்னு சொல்லப்பட்டிருக்கு. சாஸ்திரங்கள் வெவ்வேறானது.
So if you simply try to understand what is God by reading scriptures, you cannot achieve. You must approach a guru.
அதனால கடவுள்னா என்னன்னு புரிந்து கொள்றதுக்கு வெறும் சாஸ்திரங்களை படிச்சால் மட்டும் உங்களால அதை அடைஞ்சிட முடியாது. நீங்க குருவை அணுக ஆக வேண்டும்.
Just like a medical book, it can be available in the market. If you purchase one medical book and study, you become doctor. That is not possible.
உதாரணத்துக்கு மருத்துவ சார்ந்த புத்தகங்கள் கடைகளில் கிடைக்கலாம். நீங்க ஒரு புத்தகத்தை வாங்கிட்டு அதை படிச்சுட்டு மருத்துவர் ஆயிடுறதுன்றது சாத்தியம் இல்லாதது.
You must hear the medical book from a medical man in the college, medical college.
மருத்துவம் சார்ந்த புத்தகத்தை மருத்துவரிடமிருந்து மருத்துவ கல்லூரியில நீங்க கேட்க வேண்டும்.
Then will be qualified.
அப்பதான் நீங்க தகுதியை பெற முடியும்.
And if you say, sir, I have read all the medical books, recognize me as a medical practitioner. No, that will be not.
ஐயா, நான் எல்லா மருத்துவ புத்தகத்தையும் படிச்சிட்டேன், என்ன நீங்க ஒரு மருத்துவர் அங்கீகரிங்க அப்படின்னா அது அங்கீகரிக்கப்பட மாட்டாது.
The sutayo bibhinna, scriptures are different. Arguments, that is also not helpful.
Sutayo bibhinna, சாஸ்திரங்கள் வெவ்வேறானது, தர்க்கங்களும் உதவி பண்ணாது.
One man may argue better than me.
ஒருத்தன் என்னை விட சிறந்த தர்க்கங்களை முன்வைக்கலாம்.
Then philosophy.
அடுத்து கொள்கை.
The philosophy, it is said, naso munijasya matam na bhinnam. One philosopher is differing from another philosopher.
என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நாசோ முனிரஸ்ய மதம் ந பின்னம். ஒரு கொள்கையாளர் வேறு கொள்கையாளரிடமிருந்து வேறுபட்டவரா இருக்கார்.
Just now, today, Samsung has purchased one book about different philosophers.
வெவ்வேறு கொள்கைவாதிகளை பற்றி இன்னைக்குதான் சாமசுந்தர் ஒரு புத்தகம் வாங்கிட்டு வந்திருக்காரு.
So that you also cannot ascertain what is truth.
அதுவும் கூட உண்மை என்னன்றத உறுதிப்படுத்த முடியாது.
Therefore, Shastra says, dharmasya tattang nihitang guhayam. The truth is very confidential.
அதனாலதான் சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, தர்மஸ்ய தத்துவம் நிகிதம் குஹாயாம், உண்மையானது மிக ரகசியமானது.
So if you want to know that truth, Mahajana Jena Gatasya Pantha. You should have to follow the great acharyas. Then you will understand.
நீங்க உண்மையை அறிந்து கொள்ளணும்னா மகாஜன ஏன கதச பந்தா, நீங்க உயர்ந்த ஆச்சாரியர்களை பின்பற்றணும், அப்ப உங்களால புரிந்து கொள்ள முடியும். அதனாலதான் ஆச்சாரிய உபாசனம் மிக அவசியமானது.
ஆச்சாரிய
உபாசனம் மிக மிக முக்கியமானது. எல்லா வேத சாஸ்திரங்களிலும் இந்த உத்தரவு இருக்கு.
தத் விஜயானார்த்தம் சாகுருமேவ அவிகச்சேத் சுருத்ரியம் பிரம்மனிஷ்டம் தஸ்மாத் குரும் பிரபத்தீத ஜிக்யாசு ஸ்ரே உத்தமம். எனிவன் ஹூ இஸ் இன்க்விசிட்டிவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹையர் ட்ரூத், ஹி மஸ்ட் சரண்டர்
உயர்ந்த உண்மைகளை புரிந்து கொள்ளணும்ன்ற ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய யாரா இருந்தாலும் கண்டிப்பா குருவிடத்துல சரணடைந்தாகணும்.
தஸ்மாத் குரும் பிரபத்தேதா ஜிக்யாசு ஸ்ரே உத்தமம். ஒன் ஹூ இஸ் இன்க்விசிட்டிவ், ஹூ இஸ் நவ் என்க்வைரிங் அபவுட் டிரான்சென்டல் சப்ஜெக்ட் மேட்டர், தத்வித்தி பிரணிபாதேன பிரிப்ரஸ்னேன சேவையா. சோ ஆல் தி சாஸ்திரஸ் சேஸ் இன் அவர் வைஷ்ணவ சாஸ்திர ஆல்சோ ரூப கோஸ்வாமி சேஸ் ஆதோ குர்பாஸ்ரம்.
உன்னதமான விஷயங்களை பற்றிய விசாரணையில் ஈடுபடக்கூடியவங்க தத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரஸ்னேன சேவையா. எல்லா சாஸ்திரங்களும் சொல்றது நம்முடைய வைஷ்ணவ ஆச்சாரியர்களான ஸ்ரீல ரூப கோஸ்வாமியும் சொல்றார் ஆதவ் குரு ஆசிரயம்.
இன் தி ஃபர்ஸ்ட் பிகினிங் யூ மஸ்ட் டேக் ஷெல்டர் ஆஃப் எ போனஃபைட் குரு.
ஆரம்பத்திலே நீங்க அங்கீகரிக்கப்பட்ட குருவோட அடைக்கலத்தை பெற்றாக வேண்டும்.
சோ திஸ் பக்திவினோத் தாக்கூர் பர்த்டே வி ஷுட் அடோர், வி ஷுட் வர்ஷிப், பிகாஸ் இன் தி மாடர்ன் ஏஜ்
அதனால பக்தி வினோத் தாக்கூருடைய இந்த தோன்றிய நாளை நாம் வழிபடணும். ஏன்னா நவீன காலத்தில் இந்த சீட பரம்பரையை மறுபடியும் அறிமுகப்படுத்தியவர் அவர்.
ஃப்ரம் சைதன்ய மகாபிரபு 500 இயர்ஸ் அகோ சைதன்ய மகாபிரபு டாட் திஸ் பிலாசபி.
500 வருடங்களுக்கு முன்பு சைத்தன்ய மகாபிரபு இந்த தத்துவத்தை கற்றுக் கொடுத்தார்.
பட் வித்இன் 200 இயர்ஸ் பிகாஸ் திஸ் மெட்டீரியல் வேர்ல்ட் இஸ் சோ மேட் தட் வாட் எவர் யூ இன்ட்ரோடியூஸ் இன் டியூ கோர்ஸ் ஆஃப் டைம் இட் வில் டீடீரியரேட்.
ஆனால் 200 வருடங்கள்லயே, ஏன்னா இந்த பௌதிக உலகமே அப்படிதான் உருவாக்கப்பட்டிருக்கு, நீங்க எதை அறிமுகப்படுத்தினாலும் காலப்போக்கில் அது அழிந்து போயிடும்.
யூ மேக் எ நைஸ் ஹவுஸ் பட் ஆஃப்டர் 100 இயர்ஸ் 200 இயர்ஸ் ஆஃப்டர் 50 இயர்ஸ் இட் பிகம்ஸ் டிலேபிலேட்.
நீங்கள் ஒரு நல்ல வீடு கட்டினீங்கன்னா கூட 100 வருஷம் 200 வருஷத்தில் அல்லது இப்ப எல்லாம் 50 வருஷத்திலே அது பாலடைஞ்சு போயிடுது.
தட் இஸ் தி நேச்சர்ஸ் லா, காலம் Time will destroy everything.
அதுதான் இயற்கையோட சட்டம், காலம். காலம்ன்றது எல்லாத்தையுமே அழிச்சிடுது.
The British Empire, such a big vast empire, now it is finished.
பிரிட்டிஷ் ராஜ்யம் இருந்தது, அவ்வளவு பெரிய மிக பரந்த ராஜ்யம், இப்ப அதெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு.
The kala, the time will, everything met. That is material.
இந்த கால எல்லாத்தையுமே அழிச்சிடுது, அதுதான் பௌதிகம்.
Anything material, it has birth, it has growth, it has got some opulence, then dwindling, then finish. That is the way of material.
பௌதிகமானது எது வந்தாலும் பிறக்கும், கொஞ்சம் வளரும், அதுக்கப்புறம் உற்பத்தி பண்ணும், அதுக்கப்புறம் சுருங்கும், முடிஞ்சு போயிடும். இதுதான் பௌதிக விஷயங்களுடைய மாற்றங்கள்.
We are interested in spiritual subject matter. Therefore, the process is adu gurbhasram. One has to accept a bona fide spiritual master. That is our process.
நம்மளுடைய ஆர்வம் எல்லாம் ஆன்மீக விஷயங்கள்ல, அதனாலதான் ஆதவ் குருவா ஆசிரயம் என்றது வழிமுறையா இருக்கு. அதாவது அங்கீகரிக்கப்பட்ட குருவை ஏற்க வேண்டும் என்பது, அதுதான் வழிமுறை.
Without accepting a bona fide spiritual master, we cannot make any progress. It is impossible.
அங்கீகரிக்கப்பட்ட குருவை ஏற்காமல் நம்மால் எந்த முன்னேற்றத்தையும் அடைய முடியாது, அது சாத்தியமே இல்லை.
So Bhaktivinoda Thakur happens to be acharyas, one of the acharyas, and he has left behind him many books, Chaitanya Sikhamrita, Jaiva Dharma.
Bhaktivinoda Thakur acharyargalle oruthra irundar, Chaitanya Sikhamrita, Jaiva Dharma pondra neriya puthagangalai koduthittu poirkar.
These are very important books. They are in Bengali, in Sanskrit, and many songs. And he has prepared many books of song.
இதெல்லாம் மிக முக்கியமான புத்தகங்கள். அவைகள்லாம் வங்காள மொழியில் இருக்கு, சமஸ்கிருதத்தில் இருக்கு. நிறைய பாடல்கள், நிறைய பாடல்கள் கொண்ட பாடல் புத்தகங்களை இயற்றியிருக்கார்.
The song, Ei Naam Gaye Gura Chand Madhu, that is Bhaktivinoda Thakur's song.
Ei Naam Gaye Gura Chand Madhu Swara endra andha paadal Bhaktivinoda Thakur urudaiya paadal.
So we are trying to present Bhaktivinoda Thakur's books also in English translation. Gradually we will get it.
Naanga Bhaktivinoda Thakur urudaiya puthangalaiyum aangila moliperpoda படிப்படியா கொடுக்கிறதுக்கு நாங்க முயற்சிக்கிறோம். படிப்படியா உங்களுக்கு அது வரும்.
Our adoration, our worship to Bhaktivinoda Thakur today, because he may bless us to make peacefully progress in Krishna consciousness.
அதனால பக்திவினோத் தாக்கூருக்கு இன்று நாம் மரியாதை செலுத்துகிறோம், அவரை வழிபடுகிறோம். ஏனென்றால் நாம் அமைதியாக கிருஷ்ண உணர்வில் முன்னேற்றம் அடைய அவர் ஆசீர்வதிக்கலாம்.
Acharya upasana, simply by the blessings of acharyas we can make very rapid progress.
Acharya upasana, ஆச்சாரியர்களுடைய ஆசீர்வாதத்தினாலே நாம் வேகமான வளர்ச்சியை அடைய முடியும்.
வேதேஷு துர்லப அதுர்லப ஆத்மா பக்தோ. If we jasya prasadat bhagavat prasad, we sing every day. By the mercy of the spiritual master, acharya, we immediately get the blessings of Lord. Immediately.
Jasya prasadat bhagavat prasad. Dinamu nama paadran inda paadal. Guru acharyarudaiya karunaiyale udanadiyagave namakku iraivanudaiya karunai kidaikkudhu.
Jasya prasada, jasya means whose, prasada, benediction, by the benediction of the spiritual master. Jasya prasada, bhagavat prasada. If spiritual master, acharya, is pleased, then you should know that Krishna is also pleased. You should know through.
Jasya prasada, jasya abdina, yarudaya, prasada abdina, varam. ஆசீர்வாதம் குருவோட ஆசீர்வாதத்தால எஸ்யா பிரசாதா பகவ பிரசாத ஆன்மீக குரு ஆச்சாரியர் திருப்தி அடைஞ்சிட்டாருன்னா அப்ப கிருஷ்ணரும் திருப்தி அடைஞ்சிட்டார் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். அதாவது குரு மூலமா தெரிஞ்சுக்கணும்.
This is not very difficult. Just like you are working in office, if your immediate officer, boss, is pleased, that means the proprietor of the farm, he is also pleased, although he do not see. This is fair. Your immediate boss, if he is pleased.
இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இல்ல. இப்ப நீங்க ஒரு அலுவலகத்துல வேலை செய்யறீங்க அப்படின்னா, உங்களுக்கு மேலே இருக்கிற ஒரு அதிகாரி அவர் திருப்தி அடைஞ்சாருன்னா, அப்போ உங்களுடைய அந்த நிறுவனத்தோட உரிமையாளரும் திருப்தி அடைஞ்சிட்டாருன்னு அர்த்தம். நீங்க அவரை சந்திக்கலனாலுமே கூட அதுதான் உண்மை. உங்களுக்கு மேலே இருக்கிற அதிகாரி திருப்தி அடைஞ்சிருக்கணும்.
Similarly, our business, this spiritual line is Guru Krishna Kripa. We have to first receive the merciful benediction from the Acharya, and then Krishna will be pleased and he will also give his blessings.
அதே மாதிரிதான் நம்முடைய வேலை என்னன்னா, இந்த ஆன்மீக வழியிலையும் குரு கிருஷ்ணா கிருபா, முதல்ல நம்ம கருணைமிக்க ஆச்சாரியருடைய ஆசீர்வாதத்தை பெறணும். அதுக்கப்புறம் கிருஷ்ணரும் அவரது ஆசீர்வாதத்தை வழங்குறார்.
மது பக்தா, தேர் இஸ் எ பர்சன் இன் ஸ்ரீமத் பாகவத், மது பக்தா புஜா புதிகா, ஹி சேஸ், கிருஷ்ணர் சேஸ் தட் இஃப் எனி ஒன் வர்சிப்ஸ் மீ டைரக்ட்லி அண்ட் இஃப் எனி ஒன் வர்சிப்ஸ் மீ த்ரூ தி ஆச்சாரியம், he is better devotee who is coming to me through acharya. Mad bhakta puja bhadika,
Srimad Bhagavatam or shlokam irukku, mad bhakta puja bhadika. Krishna enna solrarana, yaar oruthar enna neridiya vali padraro avare kaatalum acharyar moolamaga ennai vali padakoodiyavar siranda bhaktar ngirar. Adha acharyar moolama varakoodiya bhaktar மத் பக்தா பூஜா அபியாதிகா.
சோ அவர் திஸ் வைஷ்ணவ் பிலோசாபி ப்ராசஸ் இஸ் கோ த்ரூ தி ஆச்சார்ய, சர்வெண்ட் ஆஃப் தி சர்வெண்ட் ஆஃப் தி சர்வெண்ட். வி ஷுட் ட்ரை டு பிகம் சர்வெண்ட் ஆஃப் தி சர்வெண்ட். கோபி பக்து பதகமலயு தாச தாசானு தாச.
நம்முடைய வைஷ்ணவ வழிமுறை ஆச்சாரியர்கள் மூலமாக செல்வது, சேவகனுக்கு சேவகனுக்கு சேவகனாவது. நம்ம எப்பொழுதுமே சேவகனுக்கு சேவகனுக்கு சேவனாக முயற்சிக்கணும். கோபி பழத்தூர் பத கமலையூர் தாச தாசானு தாச,
தாச தாசானு தாச. We should not approach the Supreme Personality of Godhead directly. That is not good.
நேரடியாக பரம புருஷ பகவானை நாம் அணுகக்கூடாது, அது நல்லதல்ல.
That will not be. In the Vedic injunction also it is said, jasya devi parabhakti jatha devi tatha guru.
அது சரியா இருக்காது. வேதங்களோட உத்தரவும் என்னன்னா, யஸ்ய தேவே பராபக்தி யதா தேவே ததா குரு.
If one has got unflinching faith in the Supreme Personality of God, Jatha Devi, and similar faith in Guru.
Paramapurusha Bhagavan meedhu oruthirukku asaikka mudiyaatha nambikai, kalangamatra nambikai irukku appadina, adhe maari Jatha Devi, adhe maadhiri Guru meedhu nambikai irukkanum.
Of course we must make Guru bona fide. Then it is disciplic succession.
உறுதியா நம்ம ஏற்கக்கூடிய குரு அங்கீகரிக்கப்பட்டவரா இருக்கணும், அப்பதான் அது சீட பரம்பரை ஆகும்.
And that is also not very difficult to select who is bona fide guru.
யார் அங்கீகரிக்கப்பட்ட குருன்றத தேர்ந்தெடுக்கிறதும் ரொம்ப கஷ்டமான வேலை கிடையாது.
Bona fide guru means he presents himself as servant of God. He does not pose himself falsely that I am God.
அங்கீகரிக்கப்பட்ட குரு அப்படின்னா தன்னை இறைவனுடைய சேவகனாகத்தான் முன்வைக்கிறார். அவர் தன்னை நான் கடவுள் சொல்லி பொய்யா காட்டிக்கொள்றதில்லை.
This is bona fide. It is not difficult to find out bona fide. This is the test.
இவர்தான் அங்கீகரிக்கப்பட்டவர், அவரை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் கிடையாது. ஆனா இதுதான் சோதனை.
If anyone says that I am Guru, I am God, then he cannot be Guru because he has no knowledge. How he is God?
நான் கடவுள்னு யாராவது சொன்னாங்கன்னா அவரால் குருவா இருக்க முடியாது. ஏன்னா அவருக்கு அறிவு இல்லை. எப்படி அவர் கடவுள்?
But he can cheat some people. That is the fine thing.
ஆனா அவர் சில பேரை ஏமாத்தலாம் கூட, அது வேற விஷயம்.
He can cheat all people for some time and some people for all time, but not all people for all time. That is not possible.
நீங்க எல்லா மக்களையும் கொஞ்ச காலத்துக்கு ஏமாத்தலாம், அல்லது சில பேரை எல்லா காலத்துக்கும் ஏமாத்தலாம். ஆனா எல்லா மக்களையும் எல்லா காலத்துக்கும் ஏமாத்த முடியாது, அது சாத்தியம் இல்லை.
So these kinds of guru who poses themselves that I am God, he is a false guru.
அதனால நான் குருன்னு சொல்லி தன்னை முன் வச்சுக்கிற இந்த மாதிரியான குரு எல்லாம் பொய்யான குருக்கள்.
The bona fide guru will say that I am servant of the servant of the servant of Krishna or God. Servant of. That is the business of guru.
அங்கீகரிக்கப்பட்ட குரு என்ன சொல்லுவார்னா, நான் கிருஷ்ணர் அல்லது கடவுளின் சேவகர்களுக்கு 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 சேவகன், நான் சேவகன் பார். அதுதான் குருவோட வேலை.
He serves Krishna as Krishna desires. That is his business.
கிருஷ்ணர் எப்படி விரும்புறாரோ அப்படி அவர் கிருஷ்ணருக்கு சேவை செய்யறார், அதுதான் அவரோட வேலை.
That is also not very difficult.
அதுவும் ரொம்ப கஷ்டமானது இல்ல.
Krishna says, Krishna desires, sarvadharman parityajya mam ekam saranam vraj. That you give up all other engagement, just surrender unto me and I give you protection. Krishna says.
கிருஷ்ணர் சொல்றார், கிருஷ்ணர் விருப்பப்படுறார், சர்வதர்மால் பரித்தேஜ மாம் ஏகம் சரணம் ரஜா, எல்லா ஈடுபாடுகளையும் விட்டுட்டு என்னிடத்துல நீ சரணடைந்தால் போதுங்கிறார், நான் உனக்கு பாதுகாப்பு கொடுக்கிறேன். கிருஷ்ணர் சொல்றார் அதை.
So Guru's business is that you simply surrender to Krishna. What is the difficulty?
இப்ப குருவோட வேலை என்ன? நீ கிருஷ்ணர்கிட்ட சரணடைந்தால் போதும், இதுல என்ன சிரமம் இருக்கு?
Simply repeat the same thing, not for himself but for Krishna. He is bona fide guru.
அதே விஷயத்தை திரும்ப சொல்றார், அது கிருஷ்ணருக்காக இவருக்காக இல்லாம. அவர் தான் அங்கீகரிக்கப்பட்ட குரு.
So our this Krishna consciousness movement is very bona fide because we say the same thing as Krishna says.
நம்முடைய இந்த கிருஷ்ண பக்தி இயக்கமானது அங்கீகரிக்கப்பட்ட இயக்கம். ஏன்னா கிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்காரோ அதே விஷயத்தை தான் நாங்க சொல்றோம்.
We don't make any addition or alteration.
நாங்க அதுல எதையும் சேர்க்கவோ அல்லது எந்த மாற்றத்தையோ செய்யறது கிடையாது.
Not like big scholars, like it is not to Krishna. Krishna says man mana bhava mad bhakta mad yaji mang namaskuru, and the scholar interprets it is not to Krishna. Let's just see foolishness.
பெரிய அறிஞர்களை போல இல்ல, கிருஷ்ணர்கிட்ட இல்ல அப்படின்றாங்க. கிருஷ்ணன் சொல்றார் மன்மனாபவ மத் பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்கரோன்னு. இந்த பெரிய அறிஞர்கள் அதுக்கு எப்படி அர்த்தம் கொடுக்கறாங்க? இது கிருஷ்ணர் இடத்துல இல்ல. பாருங்க எப்படி முட்டாள்தனமா இருக்குன்னு.
கிருஷ்ண டைரக்ட்லி சேஸ் அன் டு மீ, ஹி சேஸ் நாட் டு கிருஷ்ணா. மிஸ்லீடிங்.
என்னிடத்தில் கிருஷ்ணர் நேரடியாவே சொல்றார், இவர் சொல்றார் கிருஷ்ணர்கிட்ட இல்லைன்னு. தவறா வழி நடத்துறது.
சச் மிஸ்லீடிங் குரு வில் நாட் ஹெல்ப்.
இந்த மாதிரி தவறா வழி நடத்துற குரு உதவி பண்ண முடியாது.
Therefore, to find out a bona fide guru means that he does not change the words of Krishna. That is his position.
அதனாலதான் அங்கீகரிக்கப்பட்ட குருவை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா கிருஷ்ணருடைய வார்த்தைகளை மாற்றாம இருக்கணும் அவர், அதுதான் அவருடைய நிலை.
He places everything as it is and he has understood thoroughly the science.
அவர் எல்லாத்தையும் உள்ளது உள்ளபடியே வைக்கிறார், எல்லாத்தையுமே தரோவா அந்த விஞ்ஞானத்தை புரிந்து கொள்ளப்படுது.
ஜிக்யாசு செய்யும் உத்தமம். Guru, what is the symptom of Guru? தஸ்மாத் குரு பிரபத்தேதா ஜிக்யாசு ஸ்ரே உத்தமம்.
குருவோட அறிகுறி என்ன? தஸ்மாத் குரு பிரபத்தேதா ஜிக்யாசு ஸ்ரேய உத்தமம்.
தோஸ் ஹூ ஆர் இன்க்விசிட்டிவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹையர் சயின்டிபிக் நாலேஜ் உத்தமம். உத்தம் மீன்ஸ் ஹையர்.
உயர்ந்த விஞ்ஞான ஞானத்தை புரிந்து கொள்ள ஆர்வத்தோடு இருக்கிறவங்க உத்தமம். உத்தமம் அப்படின்னா மிக உயர்ந்த.
உத்தம் மத்தம் அதம் த்ரீ வார்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் தேர்ட் கிளாஸ். சோ ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் இஸ் உத்தமம்.
உத்தம மத்தியமா அதமா அப்படின்னு மூன்று வார்த்தைகள் இருக்கு. முதல் தரம், இரண்டாம் தரம், மூன்றாம் தரம். அதனால ஆன்மீக ஞானமானது உத்தமம்.
Anyone who is inquisitive to understand first class knowledge, he requires to go to a guru.
முதல் தரமான அறிவை புரிந்து கொள்றதுக்கு யாருக்கு ஆர்வம் இருக்கோ, கேள்வி ஞானம் இருக்கோ, அவர் குருவிடத்துல போக வேண்டிய தேவை இருக்கு.
Those who are interested in third class knowledge, they do not require any guru.
மூன்றாம் தர அறிவில் ஆர்வம் இருக்கிறவங்க குருவிடம் போக வேண்டிய அவசியம் இல்லை.
Third class knowledge means animal knowledge. How to eat, how to sleep, how to make arrangement for eating, how to make arrangement for sleeping. That is third class knowledge.
மூன்றாம் தர அறிவு அப்படின்னா அது மிருகத்தோட அறிவு. எப்படி சாப்பிடுறது, எப்படி தூங்குறது, எப்படி சாப்பிட்றதுக்கான ஏற்பாடுகள் செய்யறது, எப்படி தூங்குறதுக்கான ஏற்பாடுகள் செய்யறது, இதெல்லாம் மூன்றாம் தர அறிவு.
Because the animal also try for this kind of knowledge, how to eat, how to sleep.
ஏன மிருகங்களும் கூட இவ்வகையான அறிவுக்காக முயற்சிக்குது, எப்படி சாப்பிடுறது, எப்படி தூங்குறது.
Therefore this kind of knowledge is third class knowledge.
அதனாலதான் இவ்வகையான அறிவு எல்லாம் மூன்றாம் தர அறிவு.
And second class knowledge is what I am. அதாவது பிரம்ம ஜிக்யாசா.
ரெண்டாம் தர அறிவுன்றது நான் யார். அதாதோ பிரம்ம ஜிக்யாசா வேதாந்தம்.
தட் இஸ் செகண்ட் கிளாஸ் knowledge.
அதுதான் ரெண்டாம் தர அறிவு.
அண்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் நாலேஜ் when he actually understands what he is eternal servant of Krishna and engages himself in the service of the Lord. That is first class knowledge.
முதல் தர அறிவு அப்படின்னா உண்மையிலேயே அவன் யாருன்றத அவன் புரிந்து கொண்டு, அதாவது அவன் கிருஷ்ணருடைய நித்தியமான சேவகன்றத புரிந்து கொண்டு அவன் பகவானுடைய சேவையிலே தன்னை ஈடுபடுத்திக்கிறான். அதுதான் முதல் தர அறிவு.
And therefore as soon as he comes to the first class knowledge platform he becomes happy.
அதனாலதான் யார் ஒருத்தன் இந்த முதல் தர அறிவுன்ற அந்த தளத்துக்கு வரானோ உடனடியா அவன் மகிழ்ச்சி அடைறான்.
பிரம்மபூத பிரசன்னாத்மா ந சோசதி ந காங்கதி சமஸ் சர்வேஷு பூதேஷு மத் பக்தி லபதி பராம். சோ ஆஃப்டர் பீங் லிபரேட்டட் ஃப்ரம் தி மெட்டீரியல் கான்செப்ட் ஆஃப் லைஃப் பை தி பிளெஸிங்ஸ் ஆஃப் கிருஷ்ணா அண்ட் குரு, ஒன் கம்ஸ் டு தி பிளாட்ஃபார்ம் ஆஃப் ஃபர்ஸ்ட் கிளாஸ் நாலேஜ் where he engages himself directly in the service of the Lord. That is first class knowledge.
Guru matram Krishnarudaiya aashirvaadathala inda bhautiga ennathilana vaalkaiyil irundhu vidudhalai petra piragu avar thar mudhal tharamana arivendra thalathukku varrar. Anga avar thanne neradiya iraivanudaiya sevaiyila eedupaduthi kolrar. Adhu dhaan mudhal tharamana arivu.
First class knowledge means beyond liberation.
முதல் தர அறிவு அப்படின்னா மோட்சத்துக்கும் அப்பாற்பட்டது.
செகண்ட் கிளாஸ் நாலேஜ் இஸ் ட்ரைங் ஃபார் லிபரேஷன்.
இரண்டாம் தர அறிவுன்றது மோட்சத்துக்கு முயற்சிப்பது.
தர்ட் கிளாஸ் நாலேஜ் மீன்ஸ் இன் பாண்டேஜ் லைக் அனிமல்.
மூன்றாம் தர அறிவுன்றது மிருக மாதிரி பந்தப்பட்டு இருக்கிறது.
தி அனிமல் தே பவுண்ட் அப் பை தி பர்டிகுலர் டைப் ஆஃப் பாடி அண்ட் ஹஸ் நோ I mean to say, possibility of becoming liberated. That is animal life.
மிருகங்கள் ஒரு குறிப்பிட்ட உடல்ல பந்தப்பட்டிருக்கிறதால விடுதலை அடையறதுக்கான வாய்ப்புகள் இல்லாம இருக்கு. அதுதான் மிருக வாழ்க்கை.
That human life is better than animal life because he, if he likes, he can make himself liberated from these bondage of material body.
ஆனால் மனித வாழ்க்கை மிருக வாழ்க்கையிலிருந்து சிறந்ததா இருக்கு. ஏன்னா அவன் விரும்பினா அவன் இந்த பௌதிக உடல் என்ற இந்த பந்தத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள முடியும்.
That is the facility. He can understand himself what he is.
அதான் இதுல இருக்கிற வசதி. அவனால அவன் யார் என்றதை புரிந்து கொள்ள முடியும்.
He can understand what is God. He can understand the relationship between God and himself.
அவனால கடவுள்னா யாரு, கடவுளுக்கும் அவனுக்கும் உடனான உறவு என்னன்றத அவனால புரிந்து கொள்ள முடியும்.
He can understand what is this material world. Because there are thousands of books of knowledge.
இந்த பௌதிக உலகம்னா என்னன்றது அவனால புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா ஆயிரக்கணக்கான அறிவு சார்ந்த புத்தகங்கள் இருக்கு.
Take it for Bhagavad Gita. Everything is there.
பகவத்கீதையே எடுத்துட்டீங்கன்னா கூட அதுல எல்லாமே இருக்கு.
And it is meant for human being, not for the cats and dogs.
அது மனிதர்களுக்கானது, நாய் பூனைகளுக்கானது அல்ல.
Cats and dogs cannot understand. But a human being can understand.
நாய்கள் பூனைகளால புரிந்து கொள்ள முடியாது, ஆனா மனிதனால புரிந்து கொள்ள முடியும்.
So our this Krishna consciousness movement is to enlighten people to utilize his very nice life, human form of life. Utilize it properly.
அதனால நம்முடைய இந்த கிருஷ்ண பக்தி இயக்கமானது மக்களுக்கு அறிவை கொடுத்து இந்த நல்ல மனித வாழ்க்கைய முறையா பயன்படுத்திக் கொள்ளணும் அப்படின்றத சொல்லிக் கொடுக்குது.
Utilize it properly means to revive his dormant Krishna consciousness.
முறையா பயன்படுத்திக்கிறது அப்படின்னா உறக்கத்தில் இருக்கிற கிருஷ்ண உணர்வை புதுப்பித்துக் கொடுப்பது.
The Krishna consciousness or God consciousness is there already.
இறை உணர்வு அல்லது கிருஷ்ண உணர்வுன்றது ஏற்கனவே இருக்கு.
It is developed in human form of life.
அது மனித வாழ்க்கையில வளர்ச்சி பெற்றது.
But it is now covered. Because due to our association with this material world, for unlimited years background.
ஆனால் அது இப்போ நம்ம எல்லை இல்லாத காலம் இந்த பௌதிக உலகத்தோட தொடர்பில் இருக்கிறதுனால அது மூடப்பட்டிருக்கு.
We are coming through different species of life. Millions and millions of years passed away.
நம்ம பல்வேறு உயிரினங்கள் வழியா வந்துட்டு இருக்கோம். பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வருடங்கள் கடந்து போயிடுச்சு.
Suppose I was a tree, sometimes I was standing up for 10,000 years in one place.
இப்போ கொஞ்ச காலம் நான் ஒரு மரமா இருந்திருந்தேன்னு வைங்க, நான் வந்து ஒரு 10,000 வருஷத்துக்கு ஒரே இடத்துல நின்றுட்டு இருந்திருந்திருப்பேன்.
We have passed through.
நம்ம இதெல்லாம் கடந்துதான் வந்திருக்கோம்.
That's a fact. That is evolution.
அதுதான் உண்மை, அதுதான் பரிணாமம்.
Now we have got the opportunity of light. If you don't use this opportune moment and again go back to the cycle of evolutionary process.
நமக்கு இப்ப அறிவு பெறறதுக்கான அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நம்ம அதை பயன்படுத்திக் கொள்ள இந்த வாய்ப்பை நம்ம தவற விட்டுட்டோம்னா மறுபடியும் இந்த பரிணாம சுழற்சியோட தொடக்கத்துக்கே போக வேண்டியதுதான் இருக்கும்.
So these are great science. Unfortunately, there is no opportunity for the people to study this science in the school, colleges or universities.
இதெல்லாம் மிகப்பெரிய விஞ்ஞானம். துரதிருஷ்டவசமா மக்கள் இந்த விஞ்ஞானத்தை பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் கற்றுக்கொள்றதுக்கான வாய்ப்புகள் இல்லாம இருக்கு.
They are simply teaching people that you work hard and gratify your senses. That's all.
நீங்க கடினமா உழைத்து உங்க புலன்களை திருப்திப்படுத்துங்க, அவ்வளவுதான். இததான் அவங்க சொல்லி கொடுக்கறாங்க.
Therefore, a section, young as section, they have been disgusted. They have refused to cooperate with the society on account of this disappointing education.
அதனாலதான் இளைய தலைமுறையினர் ரொம்ப வெறுத்து போயிருக்காங்க. அதனாலதான் சமுதாயத்தோடு அவங்க ஒத்துழைக்க மறுக்கிறாங்க. காரணம் அதுக்கு இந்த வெறுக்கத்தக்க கல்வி.
And it will increase. Because this sort of education cannot give peace or prosperity to the people.
அது இன்னும் அதிகரிக்கத்தான் செய்யும். ஏன்னா இந்த மாதிரியான கல்வி மக்களுக்கு அமைதியோ வளத்தையோ கொடுக்க முடியாது.
Problems are increasing. Therefore, our request is that if you want to decrease or completely finish all the problems of life, take to Krishna consciousness in the process of disciplic succession and you will be all happy.
அதனாலதான் நம்முடைய வேண்டுகோள் என்னன்னா, நீங்க முழுமையா உங்க வாழ்க்கையோட பிரச்சனைகளை முடிக்கணும், இதுக்கு தீர்வு காணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அப்ப இந்த கிருஷ்ண உணர்வு வழிமுறையை சீட பரம்பரை மூலமா ஏற்றுக்கொள்ளுங்க. அப்ப நீங்க எல்லாருமே மகிழ்ச்சியா இருப்பீங்க. மிக்க நன்றி. சில பிரபா கேள்விக்கு பதில் சொல்ல போறீங்களா? ஆமா. யாருக்காவது ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா இந்த நேரத்தில் கேட்கலாம். அந்த கேள்வி இந்த உபன்யாசம் சார்ந்ததா இருக்கணும். பிற்காலத்தில் சில பக்தி வினோத் தாக்கூர் சந்நியாசம் ஏற்றுக்கொண்டாரா?
Yes. And very late years, in his retired life.
ஆமா, வயசான பிறகு ஓய்வு பெற்ற காலத்தில். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? பிரபுபாத், மிருகங்கள் மோட்சம் அடையறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னீங்க. ஆனா அதே ஒரு தூய பக்தரோட தொடர்புக்கு அந்த மிருகம் வந்ததுன்னா அப்ப என்ன ஆகும்?
Yes, there is chance of deliverance.
ஆமா, விடுதலை அடையறதுக்கான வாய்ப்பு இருக்கு.
Yes, even an animal, because he will hear Hare Krishna from the pure devotee. That will not go in vain. He'll give prasadam. He does not know, but the devotee, out of compassion, gives prasadam, chants Hare Krishna, he also gets the opportunity of hearing. So, he'll also be liberated.
ஆமா, மிருகமா இருந்தாலும் கூட, ஏன்னா அந்த மிருகமும் தூய பக்தர்கிட்ட இருந்து ஹரே கிருஷ்ணா கேட்க முடியும். அது வந்து வீணாகாது. அவர் பிரசாதம் கொடுப்பார். மிருகத்துக்கு தெரியலனாலும் கூட பக்தர் அனுதாபத்தினால பிரசாதம் கொடுக்கிறார், ஹரே கிருஷ்ணா பாடுறார். அதனால கேட்கறதுக்கான வாய்ப்பு அந்த மிருகத்துக்கு கிடைக்குது. அதனால அந்த மிருகம் விடுதலை அடைய முடியும்.
One dog during Chaitanya Mahaprabhu's time, he also became liberated.
சைத்தன்ய மகாபிரபு காலத்துல ஒரு நாய் இருந்தது, அதுவும் விடுதலை அடைந்தது. அந்த வரலாறும் இருக்கு.
சிவானந்த சேன்ஸ் டாக், ஹி வாஸ் லிபரேட்டட் பை தி கிரேஸ் ஆஃப் லார்ட் சைத்தன்யா.
சிவானந்த சேனாவோட நாய் சைத்தன்யருடைய கருணையால விடுதலை அடைந்தது.
சோ பை தி அசோசியேஷன் of pure devotee, there are Bhaktivinoda Thakur, there is one song he prays to the Lord that kita janama ho jatha tuva dasa. Kita means insect.
Bhaktivinoda Thakur adanalada oru paadala paadrar avar bhagavanta prarthikkirar enna kita janma dho jatha tuva dasa. Kita abrina puchi.
My Lord, if I have to take my birth again, because a devotee does not pray to God for liberation.
பக்தர்கள் பகவான் இடத்துல மோட்சம் வேணும்னு பிரார்த்திக்கிறதில்லை. அதனால இவர் பிரார்த்திக்கிறார், பகவானை நான் மறுபடியும் பிறவி எடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னா.
He simply prays that wherever I may take my birth, I may not forget you, that's all.
அவருடைய பிரார்த்தனை என்னன்னா, நான் எங்க வேணா பிறக்கலாம், ஆனா உங்களை நான் மறக்க கூடாது, அவ்வளவுதான்.
That is devotee's prayer. A devotee does not say that elevate me to the heavenly planet or Vaikuntha planet. No. You can put me anywhere.
அதுதான் ஒரு பக்தனுடைய பிரார்த்தனை. ஒரு பக்தன் என்ன சொர்க்கலோகத்துக்கு உயர்த்துங்க அல்லது வைகுண்ட லோகத்துக்கு அழைச்சிட்டு போங்க அப்படின்னு கேக்குறது இல்ல. நீங்க எங்க வேணா என்ன வைங்க.
Just like Bhaktivinoda Thakur says, Kita janama ho. My dear Lord, I have no objection. If I have to take my birth next as an insect, what to speak of human being or others? As an insect.
Bhaktivinoda Thakur சொல்றது போல, கீத்த ஜன்ம ஹோய், எனது அருமை பகவானே, அடுத்த பிறவி ஒரு பூச்சா பிறக்கிறதுன்னா கூட எனக்கு எந்த எதிர்ப்பும் கிடையாது. ஒரு மனிதனாவோ அல்லது மற்ற உயிர்வாளியாவோ பிறக்கிறத பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு, ஒரு பூச்சா கூட அப்படிங்கிறார்.
But I must be in the house of a devotee.
ஆனால் நான் ஒரு பக்தனுடைய வீட்டில் இருக்கணும்.
So that the insect, by eating the remnants of food stuff left by the devotee, will be delivered.
ஏன்னா அந்த பக்தர் சாப்பிட்ட மீதத்தை அந்த பூச்சி சாப்பிட்டு அதனால அது விடுதலை அடையும்.
கீட ஜன்ம ஹோ ஜதாத்வா பஹிர்முக பிரம்ம ஜன்மே நாஹி மராஸ். ஐ டோன்ட் வாண்ட் மை நெக்ஸ்ட் பாத் இஸ் லார்ட் பிரம்மா. இஃப் ஐ ஃபர்கெட் யூ, ஐ டோன்ட் வாண்ட்.
அடுத்த பிறவியில நான் உங்களை மறக்க போறேன்னா எனக்கு பிரம்மாவா ஆகிறது கூட எனக்கு வேண்டாம், அதை எனக்கு வேண்டவே வேண்டாங்கிறார்.
That is wanted.
அதுதான் தேவையானது.
A devotee prays to the Lord that he would be able to constantly remember the lotus feet of the Lord.
ஒரு பக்தன் தொடர்ந்து பகவானது தாமரை திருவடிகளை நினைவில் கொள்ள வேண்டும் என்றுதான் பிரார்த்திக்கிறான்.
Never mind whether as insect or as king or as dog, never mind.
அதுக்கு நான் ஒரு பூச்சா இருந்தாலும் பரவாயில்லை, ஒரு ராஜாவா இருந்தாலும் பரவாயில்லை, ஒரு நாயா இருந்தாலும் பரவாயில்லை, அதை பத்தி கவலை இல்லை.
That is devotee, pure devotee.
அவர்தான் பக்தர், தூய பக்தர்.
One has accepted a bona fide spiritual master and he did not receive much knowledge from him. Can he change his spiritual master?
ஒருத்தர் அங்கீகரிக்கப்பட்ட குருவை ஏற்றுக்கொண்டு ஆனால் அவரிடம் இருந்து அதிகம் அறிவை பெறவில்லை என்றால் பின்னர் அவர் ஆன்மீக குருவை மாற்றிக்கொள்ளலாமா? அங்கீகரிக்கப்பட்ட குரு என்னும் போது மாற்ற வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அவர்கிட்ட இருந்து அறிவை பெறல என்ற பட்சத்தில் மாத்தலாமா? அங்கீகரிக்கப்பட்ட குரு என்னாவே அவர்கிட்ட இருந்து நீங்க அறிவை பெற்ற ஆகணும்.
He must get knowledge. He must inquire from the student must inquire from the spiritual master.
அவர் அறிவை பெற்ற ஆகணும். ஒரு மாணவன் குருவிடம் இருந்து அறிவை பற்றி விசாரிக்க வேண்டும்.
If he remains dumb, then what bona fide spiritual master can do?
இவன் வெறும் செவிடனா இருந்தான்னா அப்ப குரு என்ன பண்ணிட முடியும்?
அதுபாசம் சத்தர்ம பிரிச்சா ஜிக்யாசு. He must be ஜிக்யாசு.
ஆதவ் குருவாசிரயம் சத்தர்ம பிரச்சார ஜிக்யாசு. அவன் ஜிக்யாசுவா இருக்கணும்.
He must be jigyasu. We get so many letters daily, so many inquiries. The student must be very inquisitive. Otherwise, how he shall make progress?
அவன் ஜிக்யாசுவா இருக்கணும். நாம தினமும் நிறைய கடிதங்கள் பெற்றுக்கொண்டே இருக்கோம். எத்தனையோ கேள்விகள் கேட்கப்படுது. மாணவன் கேள்வி ஞானத்தோடு இருக்கணும்.
If he remains dumb, then what the bona fide spiritual master can do? If you go to a very nice school, but if you do not study, if you do not inquire, then what is the use of going to the nice school?
ஆனா இவன் செவிடனாவே இருந்தான்னா அப்போ அங்கீகரிக்கப்பட்ட குரு மட்டும் என்ன செய்திட முடியும்? நீங்க ஒரு நல்ல பள்ளிக்கூடத்துக்கு போறீங்க, ஆனா நீங்க படிக்கல, நீங்க எதை பத்தி விசாரிக்கிறது இல்லைன்னா அப்போ நீங்க நல்ல பள்ளிக்கூடத்துக்கு போனா மட்டும் என்ன பிரயோஜனம் இருக்கு?
You must be also very alert to inquire, to understand, to make progress. Then it will be all right.
நீங்களும் கூட மிக கவனத்தோட விசாரிக்கணும், புரிந்து கொள்ளணும், முன்னேற்றம் அடையணும். அப்பதான் எல்லாமே சரியா இருக்கும்.
If you do not utilize the benefit of having a bona fide spiritual master, then that is your fault.
அங்கீகரிக்கப்பட்ட குரு இருந்து அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலன்னா அது உங்களுடைய குற்றம்.
You must utilize the opportunity.
நீங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளணும்.
We are publishing so many books, so many literatures, magazines. Why?
நாங்க நிறைய புத்தகங்கள், நிறைய இலக்கியங்கள், பத்திரிகைகள் எல்லாம் பிரசுரம் பண்ணிட்டே இருக்கோம். ஏன்?
Just to enlighten more and more. But if you don't take advantage of this, then how can make a progress?
மேலும் மேலும் ஞானத்தை வளர்த்து கொள்ளணும், அறிவை கொடுக்கணும்ன்றதுக்காக தான். ஆனா இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்தி கொள்ளலன்னா எப்படி நீங்க முன்னேற்றம் அடைவீங்க?
Change of spiritual master requires where the spiritual master is not bona fide. Otherwise, there is no necessity of change.
Guru angigarikkappattavara illada pachathile avara maatra vendiya thevai irukku. Appadi illena guruvai maatra vendiya avasiyam illa.
How does one contact spiritual master? Through a book, can you contact spiritual master?
Eppadi oruthar guruvoda thodarbu kolla mudiyum? புத்தகங்கள் மூலமா குருவை தொடர்பு கொள்ள முடியுமா?
No, you have to associate.
இல்ல, நீங்க சங்கம் கொள்ளணும்.
Can you associate through a book?
அவங்க கேக்குறாங்க, நீங்க புத்தகத்து மூலமா சங்கம் கொள்ள முடியுமா?
Yes, through books and also personal, because when you make a spiritual master, you have got in personal touch.
ஆமா, புத்தகங்கள் மூலமா தொடர்பு கொள்ளலாம். அதே சமயத்தில் தனிப்பட்ட முறையிலையும் நீங்க குருவை ஏற்கனவேனா தனிப்பட்ட முறையில் அவங்களோட தொடர்புக்கு வரணும்.
And not that in AR you make a spiritual master. You make spiritual master concrete. So as soon as you make spiritual master, you should be inquisitive.
அதை விட்டுட்டு நீங்க சும்மா வெறும் வெற்றிடத்தில் குருவை உருவாக்கிக்கிறது அல்ல. நீங்க ஒரு நபர் முன்னாடி வந்து குருவை ஏற்கனும். நீங்க குருவை ஏற்ற உடனே அவரிடத்துல கேள்விகளை கேட்டு அறிவு பெறணும்.
If a spiritual master Prabhupada worships God through a demigod, is he bona fide?
Prabhupada, குரு தேவர்கள் மூலமா கடவுளை வழிபடுவாரா? அவர் அங்கீகரிக்கப்பட்டவர்னா?
No.
இல்லை.
He does not know how to worship, how he can be bona fide.
எப்படி வழிபடுறதுன்னு அவருக்கு தெரியலன்னா எப்படி அவர் அங்கீகரிக்கப்பட்டவரா இருப்பார்?
கிருஷ்ணா சேஸ் சர்வதர்மான் பிரயத்தஜமாம் ஏகம். Why should go to the Buddha, demigods?
கிருஷ்ண சொல்றார் சர்வதர்மான் பிரயத்தஜமாம் ஏகம். ஏன் அவர் தேவர்கிட்ட போகணும்?
That means he has not knowledge. கிருஷ்ணா சேஸ் மாம் ஏகம். Why should go to others? That means he is insufficiently advance.
அப்படின்னா அவருக்கு அறிவு இல்லை. கிருஷ்ணர் சொல்றார் மாமேக்கம், ஏன் அவர் மற்றவங்க கிட்ட போகணும்? அப்படின்னா அவர் போதுமான அளவுக்கு முன்னேற்றம் அடையல.
Why should you go to the demigods? What is the necessity?
ஏன் அவர் தேவர்கள்ட்ட போகணும்? என்ன தேவை இருக்கு?
He's not bona fide. Because he has insufficient knowledge.
அவர் அங்கீகரிக்கப்பட்டவர் அல்ல. ஏன்னா அவருக்கு போதுமான அறிவு இல்லை.
Bona fide spiritual must be sufficiently knowledge. Krishna says, Ma may come. God says, Ma may come. Why he should go to demigod?
அங்கீகரிக்கப்பட்ட குருன்னா போதுமான அறிவுடையவரா இருக்கணும். கிருஷ்ணர் சொல்றார் மாமேகம், இறைவன் சொல்றார் மாமேகம்னு, ஏன் அவர் தேவர்கள்ட்ட போகணும்?
That is his proof that he is not one of us.
அவர் அங்கீகரிக்கப்பட்டவர் இல்லைன்றதுக்கான நிரூபணம் அதுதான். அங்கீகரிக்கப்பட்ட குருவிடமிருந்து ஒருவர் தீட்சை பெற்ற பிறகும் அவருடைய பௌதிகமான செயல்கள் செய்யறதுல தொடர்ந்து கொண்டே இருக்காருன்னா அவர் கர்மாவின் சட்டத்துக்கு உட்பட்டவரா?
He has to do everything under the instruction of the spiritual master. That is his duty.
குருவோட கட்டளையின் பேரில் அவர் எல்லாத்தையுமே செய்யணும். அதுதான் அவருடைய கடமை.
Shishya means who voluntarily accepts disciplinary measures from the spiritual master.
Shishya abdinna thanagave guruvidamirundu olungu vidhimurigalai yetrukolbavar.
He is ruled by the spiritual master.
Anmiga guruval aatchi seluthapadubavar. குரு அவருடைய மரணத்துக்கு பிறகும் நமக்கு வழிகாட்டி கொண்டே இருக்காரா?
Yes. Just like Krishna is guiding us.
ஆமா. எப்படி கிருஷ்ணர் நமக்கு வழிகாட்டுறாரோ அதே மாதிரி.
Similarly, spiritual master will guide.
அதே மாதிரி குருவும் வழிகாட்டுகிறார்.
We are being guided by Krishna, by the Bhagavad Gita, although Krishna is not physically present.
நாம கிருஷ்ணரால வழிகாட்டப்பட்டு இருக்கோம் பகவத்கீதை மூலமா. கிருஷ்ணர் இப்போ உடல் அளவில் இங்க நம்ம கூட இல்லை, அது பேரளவில் தான். கிருஷ்ணர் எப்பொழுதுமே இருந்து கொண்டுதான் இருக்காரு.
பட் even if we say that Krishna is not physically present as he was present before Arjuna, still his book Bhagavad Gita is there.
கிருஷ்ணர் அர்ஜுனன் முன்னாடி இருந்தது போல இப்ப நம்ம முன்னாடி உடல் அளவில் இல்லைன்னு சொன்னாலுமே கூட அவருடைய புத்தகமான பகவத்கீதை இருந்து
கொண்டுதான் இருக்கு.
அந்த பகவத்கீதை கிருஷ்ணர்ல இருந்து வேறுபட்டது அல்ல.
கிருஷ்ணா அண்ட் கிருஷ்ணாஸ் டீச்சிங் தி சேம் அப்சல்யூட். தட் இஸ் அப்சல்யூட் ட்ரூ.
கிருஷ்ணர் கிருஷ ணரது போதனைகள் ஒன்றே தான். அது பூர்ணமானது, பூர்ண உண்மை.
கிருஷ்ணர்
கிருஷ்ணரது ரூபம் ஒன்றே தான்.
இட் இஸ் நாட் தட் வி ஆர் மேக்கிங் ஷோ ஆஃப் ஆஃபரிங் கிருஷ்ணா சம் ஃபுட். நோ, வி ஆர் ஆஃபரிங் டைரக்ட்லி டு கிருஷ்ணா அண்ட் இஸ் ஈட்டிங்.
கிருஷ்ணருக்கு உணவை அர்ப்பணிக்கிற மாதிரி ஏதோ நம்ம பாவலா காட்டுறது இல்ல. கிருஷ்ணருக்கு நம்ம நேரடியாவே அர்ப்பணிக்கிறோம், அவர் அதை சாப்பிடவும் செய்யறார்.
கிருஷ்ணா பீங் அப்சல்யூட், ஹி கேன் பர்ஃபார்ம் த்ரூ எனிதிங் ப்ரொவைடட் வி ஆர் சின்சியர் அண்ட் சீரியஸ்.
கிருஷ்ணர் பூர்ணமானவர்ன்றதால அவரால் எதன் மூலமாகவும் எதையும் செயல்படுத்த முடியும். நீங்க தீவிரமாகவும் உண்மையாகவும் இருக்கும் பட்சத்தில்
சரி.
ஹரே கிருஷ்ணா.